Melaka.
முகம் அருமையாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் பெரிய கடவுள் என்ற வாழ்த்தலை தெரிந்து கொண்டு தேவனுடைய மகா பெரிதான கிருபையினால் இன்றைக்கும் அவருடைய உன்னதமான சத்தியங்களை உங்கள் மத்தியிலே எடுத்துரைக்கும்படியான ஒரு மாபெரும் கிருபையை தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். இதோ இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆகாரமாக பஸ்கா நாட்களில் இருக்கின்ற நாம் அந்த பஸ்கா பண்டிகையை நாம் தகுதியோடு அனுசரிக்க அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இதோ இந்த பஸ்கா பண்டிகையினுடைய அந்த தகுதி நம்முடைய வசனத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக, அதாவது துப்புரவு உண்மை என்கின்ற அந்த ஒரு குளிப்பில்லா அப்பத்தோடு அந்த பஸ்கா பண்டிகையில் நீங்க கலந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு வேதம் அறிவுறுத்துகிறது. நம்ம நிறைய சத்தியம் பார்த்தோம் பஸ்கா பண்டிகை குறித்த நிழலான காரியங்கள். அப்ப நிழலாக தேவன் எப்படி அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கான கட்டளைகளை கொடுத்தார், அப்ப இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அனுசரிச்சாங்க, அப்ப அதனுடைய நிஜமாக இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாக பலியாகி தன்னுடைய சீசர்களுக்கு அந்த நினைவு சின்னங்களை அவர் விட்டு சென்றதை, அப்ப அந்த நினைவு சின்னங்களை நாம் அனுசரிக்கும் பொழுது அந்த பஸ்கா பண்டிகையை நாம் எந்த விதத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாடத்திலே நாம் பார்க்கும்போது, அதான் அந்த துப்புரவு உண்மை என்கின்ற அந்த ஒரு இரண்டு விதமான ஒரு காரியங்களிலே நாம் தெளிவாக இருந்து இந்த ஒரு பஸ்கா பண்டிகையிலே நாம் அனுசரிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் வந்து நம்மள எதிர்பார்க்கின்ற தகுதிகளாக இருக்கின்றது. அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதை 1 Corinthians 5:6-8 வசனங்கள் வரைக்கும் நம்ம அந்த ஆதார வசனங்களாக எடுத்திருக்கிறோம். அப்ப நீங்க பார்த்த வசனங்கள்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா அப்படின்ட்டு அங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் புளித்தமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது புளித்தமா என்பதை நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற எண்ணங்களை நம்ம சொல்றோம். அந்த அதாவது இருதயத்துல அந்த ஒரு கரப்ஷன், எரர், சின், செல்பிஷ்னஸ், இதை வந்து இந்த மாதிரி ஒரு நிலை உள்ள அந்த இருதயம் தான் இந்த புளித்தமா அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் புளித்தமா, அப்ப அதாவது தூய்மை இல்லாத ஒரு நிலைமை சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இருதயத்துல தூய்மை இல்லாத ஒரு நிலைமை. அப்ப ஒரு சிறு கோபம், கலகம், வெறுப்பு, பொறாமை, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முழு இருதயத்தையுமே புளிப்பாக்குன்ற ஒரு காரியமா இருக்கு. அப்ப ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு கால டைம்ல நம்முடைய அந்த ஒரு புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு புதிய மனுஷனுடைய சுபாவத்தையே மாற்றி போடுகின்ற ஒரு தன்மை இந்த ஒரு அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கு. கோபம், வெறுப்பு, பொறாமை, இது அந்த இது அந்த அன்பின் ஆவியை ஒரு கசப்பின் ஆவியாக மாற்றி போடக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு கொஞ்சம் புளித்தமா அப்படின்னு சொல்லுகிற இந்த தூய்மை இல்லாத ஒரு நிலைமையை அங்க சொல்றாருந்தாங்க நான் பார்க்கறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் புளித்தமாவாக இந்த ஒரு காரியங்கள் நம்முடைய இருந்துச்சுன்னா அது முழு இருதயத்தையும் அந்த முழு மாவையும் வந்து அது புளிப்பாக்கும் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அப்போ ஒரு விஷம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த விஷம் என்ன ஆகுனா நாளுக்கு நாள் அது தன்னுடைய தன்மையில அது வந்து கிரியை செய்து அந்த விஷத்தன்மையை நாளுக்கு நாள் அதிகமாக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், சின்ன ஒரு சின்ன காரியமா இருக்கும், அது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகினுடைய குறையாகும். அதான் அந்த ஒரு மா முழுவதையும் அந்த ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு காரியங்கள், கோபம், வெறுப்பு, பொறாமை, கலகம், வஞ்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்குள்ள கிரியை செய்து அந்த விஷத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அங்க இருக்கு. அப்ப இந்த ஒரு புளித்தமா ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா, அப்போ சகோதரர்கள நம்ம வந்து இந்த புளித்தமா இருந்துச்சுன்னா அது நேச்சுரலா அது என்னன்னா நாளுக்கு நாள் நம்ம கிட்ட இருந்துன்னா அது ஒருத்தர்கிட்ட நம்ம பழகும் போது அது நேச்சுரலா பிறருக்கும் பரவக்கூடிய ஒரு ஒரு காரியமா இருக்கு. அப்போ அந்த கொஞ்சம் புளித்தமா என்ன செய்யுதுன்னா எங்கிட்ட இருக்கு, அப்ப நாளைக்கு நான் ஒரு இன்னொரு சேர்கிட்ட போகுது, அப்ப அந்த சகோதரர்கிட்ட இன்னொரு சேர்கிட்ட போகுது, அப்ப எல்லா அநேகர் வந்து இந்த இதனால கரைபடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஒரு கொஞ்சம் புளித்தமா இருந்துச்சுன்னா கூட முழு மாவையும் அது புளிப்பாக்கும் அப்படின்ட்டு. அப்போ அப்படி நீங்க அது மாதிரி இல்லாம புதிதாக பிசைந்த மாவாக நீங்க இருங்க அப்படின்ட்டு அங்க அங்க சொல்றாரு. இப்ப புதிதாக பிசைந்த மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு தூய்மையான நிலைமை, அதாவது ஒரு கண்ணிகைக்குரிய ஒரு நிலைமை சொல்லலாம், கண்ணித்தன்மையான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பியோர் அன்அடல்ட்ரேட்டட் லோப் அப்படின்ட்டு அங்க சொல்றோம். அதாவது கலப்படம் இல்லாத, உலகத்தால் கரைபடாத ஒரு நிலைமைதான் புதிதாய் பிசைந்த ஒரு மாவு அப்படின்ட்டு அங்க சொல்லப்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க பண்டிகை புதிதாய் பிசைந்த மாவாக இருந்து அந்த பண்டிகையில நீங்க ஆசிரிங்க அப்படின்ட்டு அங்க சொல்லப்படும். சரி, அப்ப பண்டிகையை ஆசிரிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப எதையும் நம்ம ஆசிரிக்கிறது, எதையும் நம்ம நினைவு கூறுறது என்று பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து பாவம் சாபம் மரணத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், இதை நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு. அதே மாதிரி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீங்க நினைவு கூறுங்க. அப்ப நினைவு கூறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு காலம் இல்லாத ஒரு ஒரு நேரம், குறிப்பிட்ட டைம் இல்லாம எந்த நேரத்திலையும் அப்படின்னு இல்ல. அப்ப எப்போ அவருடைய மரணம் நினைந்ததோ நினைவு கூறுதோ, அதான் அனிவர்சரி டே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எந்த நாளில் அவர் மறிச்சாரோ அதே நாளில் நம்ம ஆசரிப்பதுதான் அந்த ஒரு பண்டிகையை ஆசரிப்பு கூடக்கூடிய சரியான ஒரு நேரம் என்று அங்க நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அவர் இறந்த நாள் அன்றைக்கே நம்ம வந்து நினைவு கூற வேண்டும். அதை நம்ம வந்து வருஷ வருஷம் அந்த நீசான் மாசம் 14ஆம் தேதி அந்த பண்டிகையில நம்ம வருஷ வருஷம் நம்ம நினைவு கூற வேண்டிய பார்க்கணும். அப்போ அதே மாதிரி இந்த ஒரு பண்டிகையை ஆசிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் இல்ல, இது வந்து நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் கூட நம்ம அதையே ஆசிரிக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு புளிப்பெல்லாம் ஆபத்துல நமக்கு பங்கேற்கணும். அந்த புசித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு சத்தியங்களை, தேவ ஆட்டுக்குட்டியை அவருடைய மாம்சத்தை நம்ம அங்க புசிக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அப்ப இப்படி இப்படி இந்த ஒரு நம்முடைய எல்லா விசுவாசத்தின் மூலமாக தான் இந்த ஒரு தகுதியை நம்ம வளர்ச்செய்து நம்ம வந்து நாளுக்கு நாள் அந்த தேவனுடைய அந்த கிருபையிலும் அன்பிலும் அந்த ஒரு அறிவிலும் நம்ம நாளுக்கு நாள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிதான் அந்த பண்டிகையை ஆசரிக்க வேணும் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டு. அப்போ பழைய புளித்த மாவோடு இந்த பண்டிகையை நம்ம ஆசரிக்க கூடாது. அப்ப பழைய புளித்த மாவு என்று சொல்லும் போது அது ஒரு தீமை நமக்குள்ளார இருக்கிற ஒரு காரியம், அது மாம்சத்தினுடைய கிரியைகள் நமக்குள்ளார இருந்து அப்ப அந்த சாத்தானுக்கு நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்ம அந்த பழைய புளித்த மாவோடு இந்த பண்டிகையில் நம்ம ஆசரிக்க கூடாது. அதே மாதிரி துர்க்குணம் பொல்லாப்பு என்கின்ற அந்த புளித்த மாவோடு கூட அல்ல, அப்ப அதோடு கூட நம்ம வந்து பண்டிகையை ஆசிரிக்க கூடாது. அப்ப அது என்ன என்று பார்க்கும்போது, அதாவது அந்த துர்க்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மை அறியாமையே கண்ணுக்கு புலப்படாம நமக்குள் வருகின்ற அந்த பொறாமை, அந்த கலகம், அதுதான் அவர் நயவஞ்சகமாக நமக்குள்ளால் வளரும். அதுதான் அப்படிப்பட்ட அந்த ஒரு துர்க்குணம் பொல்லாப்பு இந்த ஒரு புளித்த மாவோடு நீங்க அந்த பண்டிகையை ஆசிரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்படும். அப்ப இப்படி அந்த ஒரு புளிப்பில்லாத நிலைமையில, அதாவது தூய்மையான ஒரு நிலைமையில, புளிப்பேறாத ஒரு நிலைமையில, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் பால்ல ஒரு சொட்டு இந்த தயிர மோர அங்க சேர்க்கும் போது அந்த புளிப்பு வந்து உடனே ஏறிட்டாங்க நம்ம பார்க்கணும். அப்ப அது மாதிரி ஒரு சொட்டு ஒரு இல்லாத ஒரு பியூரா இருக்கிற மாதிரி அந்த ஒரு தூய்மை, அந்த புளிப்பேறாத ஒரு நிலைமையில நம்ம வந்து அந்த பண்டிகையை ஆசரிக்கணும். அதே மாதிரி துப்புரவு உண்மை அப்படிங்கிற ஒரு நிலைமையில, துப்புரவு முழுதும் அந்த கிளென்சிங் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, நம்ம உள்ளம் வந்து புதிதாகப்பட்ட ஒரு நிலைமையில அதே மாதிரி உண்மையாக கர்த்தருடைய அந்த பார்வையில நம்முடைய இருதயமானது உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள ஒரு நிலைமையில நம்ம வந்து அந்த குறிப்பில்லாத அப்பமாகிய அந்த ஒரு சத்தியத்தை நம்ம புசித்து பலம் கொண்டு அந்த ஒரு புதியான புதிய யுகத்துல நம்ம வந்து மீட்படைவதற்கு அடையக்கூடிய ஒரு நிலைமையில அந்த ஒரு நம்ம துப்புரவு உண்மை என்கின்ற ஒரு நிலைமையில நம்ம அந்த பண்டிகை ஆதரிக்க வேண்டும் என்று அங்க நம்ம அங்க பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பண்டிகை ஆதரிக்க முன்பாக நம்மை நம்ம வினவி கொள்ள வேண்டியது என்னவென்று பார்க்கும்போது, நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் போய் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மீறுதல்களை எல்லாமே அறிக்கையிட்டு நம்முடைய உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுத்த வேண்டியதாகிறோம். அதே மாதிரி உடன் சகோதரர்களோட நமக்கு ஏதாவது நம்ம அவர்களுக்கு எதிராக நம்ம தவறு இழைத்திருந்தா அவர்களுக்கு அவர்கிட்ட நம்ம போய் நம்ம தெளிவாக பேசி, அப்ப நம்ம நம்ம கிட்ட குற்றம் இருக்குது அப்படின்ட்டு அவர்கள் சொன்னாங்கன்னா, அப்ப அதே அதே மாதிரி நம்ம உணர்த்தினாங்கன்னா இதுல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழிகளை நம்ம தேடி தேவைப்பட்ட மன்னிப்பு கேட்டு அப்ப நம்ம ஒப்புரவாக வேண்டிகளாக இருக்கிறோம். அப்ப அதே மாதிரி அத கத்தரோட அதே மாதிரி சகோதரர்களோட நம்ம வந்து அங்க ஒரு ஒப்புரவான பிற்பாடு நம்ம வந்து இந்த பண்டிகையில ஆசரிக்க வேண்டும் என்று அங்க நம்ம அங்க பாக்குறோம். அதனால இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க அந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அந்த பஸ்கா ஆட்டை புசிக்கிறதுக்கு முன்பாக அவங்க அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல தங்கும் இடத்துல அவங்க ஏதாவது இந்த புளிப்பானது அந்த அழுகலான விஷயங்கள் அந்த எலும்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு அவங்க அங்க தேடி எல்லாமே அகற்றிட்டு அப்போ அது எல்லாமே சுட்டரிக்கிறாங்க. சுட்டரிச்ச பிற்பாடுதான் அவங்க அந்த ஒரு பண்டிகையை அங்க ஆசரிக்காங்க. நிழலாவே அவங்க வந்து தங்களுடைய தங்களை சுத்திகரிக்கிறதற்கு நிலைமை தங்களையும் தங்களுடைய சுற்றிலும் உள்ள தங்களுடைய இருப்பிடங்களையும் சுத்திகரித்த பிற்பாடுதான் அந்த அழுகலான விஷயங்கள் புளித்த விஷயங்கள் புளித்த பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா எல்லாத்தையும் அகற்றி சுத்திகரித்த பிற்பாடுதான் அந்த புளிப்பில்லாத அந்த ஒரு அதாவது அந்த பஸ்கா பண்டிகையில் அவங்க கலந்து கொள்றாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கறோம். அப்போ அந்த மாதிரி நாமும் அந்த ஒரு துப்புரவு உண்மை அப்படின்னு நமக்கு நமக்குள்ளாகிற அந்த இதயத்தை தான் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். என் மகனே உன்னுடைய இதயத்தை தா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நம்முடைய இதயத்துல நம்ம வந்து அந்த அன்பை விதைக்கும் பொழுது அந்த ஒரு இதயத்தில் இருக்கிற அன்பு அந்த அதற்கு எதிரான ஒரு குணங்களை வந்து விழுங்கி போடுகின்ற ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அந்த நம்முடைய இதயத்தில் அன்பு இருக்கும் பொழுது அந்த இதயத்தில் அந்த அன்புக்கு எதிரான அந்த ஒரு பொறாமை வெறுப்பு இந்த மாதிரி காரியங்கள் நம்ம அங்க விழுங்கப்பட்டு அந்த ஒரு துப்புரவு உண்மைங்கிற நிலைமைக்கு நம்முடைய இதயம் வருகிறது. அப்புறம் நம்ம தகுதி கிடைக்குது அந்த பஸ்கால கலந்து கொள்ளக்கூடிய தகுதி அங்க கிடைக்குது என்று பார்க்கணும். அப்போ சகோதரர் வந்து தன்னுடைய ஆர்டிகிள் அங்க சொல்லும்போது என்ன அந்த பஸ்கா நாட்கள்ல விசேஷமான ஒரு பரீட்சைகள் சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ அந்த ஒரு கசப்பின் வேர் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நார்மலான நாட்கள்ல இருப்பதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா இருக்குமா. அந்த ஒரு பஸ்கா நாட்கள்ல 10 மடங்கு அந்த கசப்பின் வேறு அதிகமாக நமக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு சகோதரர் வந்து தன்னுடைய ரீபென்ஸ்ல அங்க சொல்றாரு. அதனால நம்ம வந்து மிகுந்த ஜாக்கிரதைகளாக இந்த நாட்கள்ல இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்க பாத்துக்கோம். அதே மாதிரி நம்முடைய அந்த ஒரு இறுதி பரீட்சை டெஸ்ட் நமக்கு என்னன்னு பார்க்கும்போது அறிவு இல்லை. எந்த அளவுக்கு நம்ம அறிவுல வளர்ந்துக்கிறோங்கிறது டெஸ்ட் இல்லை நமக்கு. அப்போ எந்த அளவுக்கு அன்பில் நம்ம வளர்ந்துக்கிறோம். அப்ப சீசருக்குரிய அந்த அந்த பைனல் டெஸ்ட் இறுதி பரீட்சை வந்து நமக்கு அன்புதான் என்று அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அதனால இந்த ஒரு அன்பில் பூரணப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொருத்திலையும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக அங்க இருக்கு. அப்போ அந்த ஒரு புதிய சிருஷ்டியினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும்போது அந்த சொல்றாரு, அதாவது அந்த ஒரு எல்லாமே நம்ம புரியுது அந்த ட்ரையல்ஸ் அந்த பரீட்சைகள்ல தான் புதிய சிருஷ்டியினுடைய வளர்ச்சி அங்க இருக்கிறதாக நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு பரீட்சை நமக்கு வருகின்ற கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்ற அந்த சோதனை பரீட்சைகள் தான் நம்மை வந்து அந்த ஒரு தகுதிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கு. இந்த பரீட்சைகள் இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த துப்புரவு உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளார வராது. அப்ப அதனால அந்த ஒரு பரீட்சைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்கு. அப்போ அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஒரு சவுல் ராஜாவை குறித்து அங்க நம்ம நிழலாக நம்ம அங்க பார்க்கும்போது அந்த சவுல் ராஜா சோதிக்கப்பட்ட விதம், அப்ப அந்த சோதனைகள்ல அவர் வந்து பெற்ற தோல்வி, அப்ப அதன் விளைவாக அவரும் அவருடைய குடும்பமும் கடைசியில அந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டாங்க. அப்ப அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு நிழலான ஒரு விஷயங்களை பார்த்து இதிலிருந்து நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக அழைக்கப்பட்டிருக்க நாம நமக்கு என்ன பாடங்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அப்போ பொதுவாக அந்த சவுல் ராஜாவுடைய அந்த ஒரு முழு வாழ்க்கையுமே நாலு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். அந்த கர்த்தருக்கு முன்பாக இருந்த நிலைமையில நாலு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது அவருடைய அந்த இளமை காலம், அதாவது தயவு நிறைந்த, அதாவது ஒரு பார்வைக்கு கம்பீரமான ஒரு உற்சாகம் உள்ள ஒரு இஸ்ரேலின் ராஜாவாக அவர் இருந்த ஒரு காலம். அப்ப தேவனுடையத்துல இருந்து தயவு பெற்றிருந்த ஒரு ஒரு ராஜாவாக இருந்த ஒரு காலம் முதலாவது பாட்டு. ரெண்டாவது பாட்டு வந்து அவருடைய அந்த ஆட்சியினுடைய ஆரம்ப காலம். அப்ப ஆரம்ப இந்த ராஜாவாக பதவி ஏற்ற போது அந்த தேவனால் அந்த ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்க அபிஷேகம் பண்ண போன்ற போது அவருடைய அந்த ஆரம்ப காலம் ரொம்ப வெற்றிகரமா இருந்துச்சு. அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நல்ல ஒரு ஆர்கனைசராக அந்த ராஜ்யத்துல அவர் இருந்தார். அந்த ஒரு ஆரம்ப காலம் அவன் மேலே தேவனுடைய பார்வையில ஒரு நல்ல ராஜாவாக அந்த வெற்றிகரமா இருந்துச்சு. அப்ப ரெண்டாவது பாட்டு. மூன்றாவது பாட்டு வந்து அவருடைய பரீட்சையின் காலம், டெஸ்ட் ட்ரையல்ஸ் அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப இந்த ட்ரையல்ஸ்ல வந்து அவர் பெற்ற தோல்வியும் அவர் தள்ளப்படுகின்ற விஷயம் தேவனுடைய பார்வையிலிருந்து தள்ளப்படுகிறது. அப்ப ரெண்டு விதமான ஒரு தோல்வி வருது. அதுல வந்து முதல் தோல்வியில வந்து ஓரளவு தள்ளப்படுறாரு. அப்ப இரண்டாவது பிற்பாடு ரெண்டாவது வருகின்ற ஒரு ட்ரையல்ல வந்து முற்றிலுமாக அந்த சவுல் ராஜா தள்ளப்படுகிறார் என்று நம்ம பாக்குறோம். அது மூன்றாவது பாட்டு, அதாவது அந்த பரீட்சையின் காலம். நான்காவது பகுதி வந்து அவர் முற்றிலுமாக அந்த தன்னுடைய மனிதத்தன்மையிலிருந்தே அவர் விலகி போறார். அதாவது பகுத்தறிவு இல்லாத ஒரு பகுத்தறிவை இழக்கிறாரு. அப்போ முடிவில் வந்து அவரும் அவருடைய நான்கு குமாரர்களும் அந்த ஒரு டிராஜிக் டெத்தில் போறாங்க. ஒரு ஒரு அகாலமான ஒரு மரணத்துக்குள்ளார அவங்க போறாங்க. அது நான்கு பாட்டு நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த நான்கு பாட்டுல அந்த மூன்றாவது பாட்டு மட்டும் நம்ம பார்க்கணும். அதாவது அந்த பரீட்சையின் காலம், அந்த சவுல் ராஜாவினுடைய அந்த ஒரு பரீட்சையை மட்டும், பரீட்சையின் காலத்தை குறித்து மட்டும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விலாவாரியா நம்ம பார்க்கலாம். அப்ப முதலாவது பரீட்சை அவருக்கு எப்படி வந்தது என்று நம்ம பார்க்கும்போது, அதாவது ஆரம்ப காலத்துல அவர் நல்ல ஒரு நிலைமையில வெற்றிகரமா இருந்தாரு. அப்ப இதுல வந்து முதலாவது பரீட்சை எப்ப வருதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாலஸ்தீனாவில பிலிஸ்தியர் மூலமாக வருகிறது. அப்ப அந்த பிலிஸ்தியர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராஜாக்கள் இல்லாத ஒரு நிலைமையில, அந்த இஸ்ரேல ராஜாக்கள் இல்லாத நிலைமையில அவங்க எப்படி இருக்காங்கன்னா, பலஸ்தீனாவில இவங்கள தான் அவரு கர்த்தாக்கள் மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்திட்டு அவர்கள்ட்ட இருந்து கப்பம் வாங்கிட்டு இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் இவங்க அரணான பட்டணம் அமைத்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இஸ்ரேலர்களை இவங்க வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இந்த பிலிஸ்தியர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அங்க இவர் வந்து சவுல் ராஜா பதவி அங்க ராஜாவாக பதவி இருக்கார். அப்ப பதவி ஏற்ற உடனே அந்த இஸ்ரேல் ராஜாவாக அந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பிலிஸ்தியருடைய இத்தனால அறிவிக்கப்பட்டிருந்த இந்த ஒரு நுகத்திலிருந்து விடுதலையாகிறாங்க. விடுதலையாகி நம்ம இனிமேல் நம்முடைய நாடு நமக்கு வந்து நமக்கு நம்ம வரி செலுத்தி நாம ஆண்டுக்கலாம். அப்ப அவங்களுக்கு நம்ம இனிமேல வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அந்த அவங்களுடைய நுகம் நமக்கு அந்நிய நுகம் நமக்கு வேண்டாம்ட்டு அங்க ஒரு அங்க நமக்கு கட்டளை பிறப்பித்து அங்க ஆட்சி பாரம் செலுத்தும் போது இந்த விஷயம் அங்க பிலிஸ்தியருக்கு போகுது. அப்ப அந்த பிலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இவங்கள் மேல படையெடுத்து வராங்க. அப்ப படையை திரண்டு அந்த ஒரு இஸ்ரேலினுடைய அந்த புது ராஜ்யத்தை வந்து கவிழ்த்துவதற்காக அங்க 3000 குதிரைகள், 6000 குதிரை படை வீரர்கள். அப்ப இவங்களோட வந்து அந்த ஒரு இஸ்ரேலை நோக்கி வர தொடங்குறாங்க. அப்ப இஸ்ரேலை நோக்கி வர தொடங்கும் போது அப்ப ஏறக்குறைய இஸ்ரேலுக்கும் அந்த மீதியானியருக்கும் யுத்தம் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாக அங்க ஆயிடுச்சு. அப்ப இந்த ஒரு நிலைமையில சவுல் ராஜா அந்த நிலைமையில தேவனுடைய உதவி பெற்று தன்னால ஒரு நிச்சயமா முடியாது, தேவனுடைய கரம் தான் நமக்கு அந்த ஜெயத்தை தரும் அப்படிங்கிற ஒரு முழு அந்த விசுவாச உறுதியில அவர் வந்து தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. அப்ப ஜெபிக்கும் பொழுது அப்ப அவங்க சாமியல் தீர்க்கரசி மூலமாக தேவன் அங்க தொடர்புகளை செய்யறாரு. அப்ப சாமியல் தீர்க்கரசி என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீங்க 7 நாள் நீ பொறுத்துரு, அந்த பொறுத்துருன்னு அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ அந்த ஒரு நான் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக நான் வந்து தேவனிடத்துல பலி செலுத்தின பிற்பாடுதான் அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக உடன்படிக்கையின்படி அந்த ஜனங்களுக்கு அங்க உங்களுக்கு வந்து சேரும், அப்ப வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ இந்த ஒரு நிலைமையில ஆறு நாட்கள் அந்த சவுல் ராஜா என்ன செய்யறாரு, ஆறு நாட்கள் வந்து காத்திருக்காரு, பொறுமையோட அங்க காத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு கூட இருக்கிற அந்த படை வீரர்கள், இந்த இஸ்ரேலுடைய படை வீரர்கள் வந்து அதற்கு முன்பாக அவங்க வந்து போரிட்டு பழக்கம் இல்லை, அதனால என்ன செய்யறோம்னா அந்த ஒரு பயத்துல விட்டுட்டு விட்டா வீட்டுல வீட்டுக்கு ஓடலான்ட்டு அவங்க அவங்க விட்டுட்டு ஓடல அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலைய சவுல் பார்க்கும் போது இங்க போயிட்டானா யாரு யுத்தம் செய்வாங்க அப்படின்னு ஒரு பயம் ஆயிருக்கு. அப்ப அந்த தேவனை மறந்துடுறாரு. அப்ப அந்த ஒரு சாமியல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்குறுதி அவர் மறந்துட்டு அந்த ஒரு ஏழாம் நாள் வந்தபோது அந்த சோர்வு ஊற்று நிலைமையில சாமியல் தீர்க்கதரிசிக்காக பார்த்திருந்து அவர் வராததுனால சோர்வு ஊற்று நிலைமையில அந்த தேவனுடைய நீதிக்கு நேர மாறாக அவர் என்ன செய்யறாரு, தானே பலி செலுத்துறாரு. அப்போ தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய அந்த வேலை பலி செலுத்துறது அப்படிங்கிறது வந்து தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலை, இந்த வேலையை வந்து இவரே அங்க செய்யறதாக அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில சாமியல் தீர்க்கதரிசி வராரு. அப்ப வந்து நீ வந்து அவசரப்பட்டு நீ பலி செலுத்தினது வந்து நீ தேவனுடைய பார்வையில அந்த ஒரு மோசமான ஒரு செயல், இது ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பலி செலுத்துறது ஒரு பாவம் அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டு, அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் பலி செலுத்துவதை விட மேன்மையானது அப்படின்ட்டு அங்க பிரியமான தேவனுக்கு பிரியமானது கீழ்ப்படிதல் தான், அவர் பலியை அவர் வந்து பார்க்கறது இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க ஒரு சொல்லிட்டு, அப்ப இந்த மாதிரி ஒரு நீ ஒரு தவறு செய்ததுனால ஒரு பாவம் நீ அந்த செய்ததுனால அப்போ உன்னுடைய ராஜ்ய பாரம் ரொம்ப நாளைக்கு நினைச்சிருக்க தேவன் விடமாட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையும் அங்க சவுல்கிட்ட அந்த சாமியன் ராஜா அங்க சொல்றத அங்க நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி அந்த யுத்தத்துல அங்க வெற்றி கிடைக்குது, இஸ்ரேலினுடைய நிமித்தமாக தேவன் அங்க வெற்றி கொடுக்கிறாரு. ஆனா இருந்தாலும் கூட சவுலினுடைய ராஜ்ய பாரம் அங்க நீடிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை அங்க வருகிறதாக அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அப்போ அந்த சவுல் ராஜா பிற மற்றவங்களுக்காக மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து தான் செஞ்சு அந்த தெய்வீக ஏற்பாட்டை அங்க மீறார். அப்போ அந்த ஒரு நிலைமையிலும் கூட அந்த கர்த்தருடைய நோக்கம் தடைபடல, கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறிச்சு, ஆனா சவுல் ராஜாவுடைய அந்த வளர்ச்சி தடைபடுவதாக அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப இதுல வந்து நம்ம ஆவிபுரிய செயலுக்கு நம்ம என்ன பாடம் அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது, அப்ப நம்ம வந்து அந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த ராஜ்யத்துல உடன் சுதந்திரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப உடன் சுதந்திரமாக அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய தயவை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த ஒரு தேவனுடைய தயவை பெற்ற நமக்கு அந்த சவுல் ராஜா ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். அப்ப சவுல் ராஜா பெற்ற அந்த ஆரம்ப வெற்றிகள் நம்ம வந்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நம்ம ஞானசாட்டில துவங்கி அங்க ஒரு நல்ல நம்மளுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிற நிலைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. அப்ப ஆரம்ப காலம் நல்லா தான் இருக்கு. சவுல் ராஜாவை போல நம்முடைய ஒரு ஒரு ஆரம்ப கால ஞானசான பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா அதாவது அந்த நிலைமையில வந்து நம்ம முழுமையா தேவனை நம்பி அப்ப அவருடைய வழிநடத்தலை நம்ம தேடி அந்த பொறுமையோட நம்ம அவருக்கா காத்திருந்து அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம தேவனுடைய அந்த வழிநடத்தலையும் நம்ம பெற்று நம்ம நடந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில வெற்றி தான் எல்லாருக்கும். எப்படி சவுல் ராஜா ஆரம்ப கால வெற்றி பெற்றாரோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞானஸ்தானம் பெற்ற ஆரம்ப காலம் வெற்றி தான். ஆனா கொஞ்ச காலம் அந்த அந்த சவுல் வளர்ந்து அந்த ஒரு விசுவாசம் அந்த பொறுமை அந்த ஒரு கீழ்ப்படுதல் இல்லை நம்ம அந்த பலப்பட்டது போல இப்ப நாமும் அந்த ஒரு ஆரம்ப காலத்துல அந்த பொறுமை விடாமுயற்சி விசுவாசம் நம்பிக்கை இது எல்லாமே நம்ம வந்து உண்மையா அந்த ஒரு கீழ்ப்படுதலை நம்ம கர்த்தத்துல காண்பிக்கிறோம். ஆனா தொடர்ந்து சவுல் ராஜாவுடைய நிலைமை வந்து அவர் நிலைச்சு நிக்க முடியல அவனால. அப்ப நிலைச்சு நிக்க முடியாததுனால முடியாதது மாதிரி நாமும் அந்த உடன் சுதந்திரமாக அழைக்கப்பட்ட நிலைமையில அந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் நம்மள அனைகரும் அந்த ஒரு நிலைமையில நிலைச்சு நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க ஆயிரு. அப்போ அந்த ஒரு கர்த்தரை சார்ந்து நம்ம நிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு தேவனுடைய தயவை அலட்சியப்படுத்தி அப்ப அவருடைய சித்தம் செயலில் வந்து நம்ம அங்க பின்வாங்குகின்ற அனைகர் வந்து அங்க பின்வாங்கின்றோம் என்று அங்க நம்ம அங்க பாக்கிறோம். அப்போ அந்த கர்த்தருக்கு மரியாதை செலுத்துறது அப்போ அவரால் அன்றி ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தெரிஞ்சாலும் கூட அப்போ அவர் நம்ம வீட்டுல என்ன எதிர்பார்க்காரு அப்படிங்கறத நம்ம அறியாம அப்போ போதுமான ஒரு கவனம் ஒரு அக்கறை இல்லாம இருக்கும் ஆரம்ப காலத்துல சரி. ஆனா போக 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 என்னாதுன்னா அந்த தேவ சித்தம் அறிய நம்மை குறித்த தேவ சித்தம் என்னன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு அக்கறை இல்லாம கேர்லெஸ் நமக்குள்ளார அலட்சி போக்கு நமக்குள்ள வந்துருது. அப்போ இந்த மாதிரி வளர்ச்சி போக்கு வரும்போது மற்றவங்களுடைய வேலைகள் வேலையில நம்ம தலையெடுக்க விரும்புறோம், மற்றவருடைய வேலையில வேலையை நம்ம கையில எடுத்து எடுக்க விரும்புறோம். அப்ப எப்படி அந்த ஒரு சவுல் ராஜா அந்த ஒரு பலி செலுத்துற வேலை வந்து அவருக்கு உண்டானது அல்ல, அது வந்து தீர்க்கரசி அந்த காலத்துல செய்ய வேண்டிய வேலை. அப்ப அவருடைய ஒரு இதுல இவர் தலையிடுறாரு. அதே மாதிரி நாமும் அந்த ஒரு சில சமயங்கள்ல அந்த தேவருடைய அந்த வழிநடத்தல் தெளிவாக இல்லாத போது நம்ம நினைச்சா பிறருடைய அந்த ஒரு வேலையை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம், பிறருடைய விவகாரங்களை தலையிடுறோம். அதாவது அதாவது பிசி பாடிஸ் அப்படின்னு சொல்றோம், மற்றவர்களுடைய வேலைகள்ல விவகாரங்கள்ல நம்ம அங்க தலையிடுறோம். அப்ப இந்த மாதிரி சவுளை போல நாமும் வந்து ஒரு அந்த ஒரு பிசி பாடியாக இருந்து பாவத்துல நாம விழுகிறோம். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு பாவத்தில் விழுந்த ஒரு நிலைமையான அநேகர் வந்து அதை வந்து உணர்றதே இல்லை. அப்ப நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளதா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே அந்த வழிநடத்தல் நமக்குள்ளார அங்க இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தேவன் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறது பார்க்கும்போது கீழ்படியில தான் எதிர்பார்க்கிறார், பலி செலுத்த எதிர்பார்க்கிறது. அப்போ தேவனுடைய அந்த ஒரு வழிநடத்தல் நமக்கு தெளிவாக புரியாத போது அப்ப நம்ம வந்து என்ன நம்ம செய்யணும்னா கீழ்ப்படுதல். அப்ப தேவனுடைய சித்தம் பாக்கல, தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறதில்ல, அந்த கீழ்ப்படுதல் நமக்கு நம்ம வீட்டுல எதிர்பார்க்கின்ற ஒரு கேரக்டராக இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு இந்த கீழ்ப்படுதலுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பள்ளியில நம்ம வந்து அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறாரு, அநேக வழிகாட்டுதல் கொடுத்து அந்த ஒரு கீழ்ப்படுதலுடைய அந்த ஒரு பயிற்சி நமக்கு அங்க கொடுக்கிறார் நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கையில. அப்போ இந்த மாதிரி இதுதான் அங்க ஒரு கர்த்தர் பூமியில அங்க சொல்லும் போது சில ஊழியர்களுக்கு அதிக தாளங்களை கொடுத்து கொடுத்திருக்காரு, சில ஊழியர்களுக்கு குறைவான தாளங்கள் கொடுத்திருக்காரு. அப்ப எந்த தாளந்து எவ்வளவு கொடுத்தாரோ அந்த தாளந்துக்கு ஏற்ப கணக்கு கேட்கிறாரு. அப்போ அந்த ஒரு அவங்கவுங்க சரியா அந்த தாளங்களை பயன்படுத்தினானா அதற்கேற்ற அந்த ஒரு ரிவார்டு இந்த வெகுமதி அங்க கொடுத்தாரு அப்படின்னு பாக்கிறோம். ஆனா கவனம் குறைவாக அந்த வேலை செஞ்சானா அப்ப அந்த கர்த்தர் வந்து அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த கொடுத்த தாளந்துகளை அங்க ஒரு உற்சாகத்தோட வைராக்கியத்தோட அதோட அன்பின் நிமித்தமாக அந்த வேலையை அவங்க செய்யலனா அப்ப நேச்சுரலாக வந்து அவங்க ஒரு கவனக்குறைவு வந்துடும். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு காரியங்களை அவர் வந்து அங்கீகரிக்கிறதும் இல்ல, அந்த வெகுமதியை தரதும் அங்க இல்லை என்று அப்படின்னு நாங்க பாக்குறோம். அதுக்கு மாறாக அவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஊழியருக்கு ஒன்றான நிலைமையில நீங்க வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்னு தாங்க சொல்றாரு, அன்பிட்டு அது அந்த ஊழியர் செய்யறதுக்கு நீங்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அங்க பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு கர்த்தரோட ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கும்போது அந்த நம்ம அந்த ஊழியத்துல அந்த ஒரு கவனம் நமக்கு தேவையா இருக்கணும், அதே மாதிரி கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கணும். அப்போ அதை தான் எபேசியர் 5:15 அங்க நமக்கு சொல்றது. எபேசியர் 5:15 அப்போ ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாக கவனமா நீங்க நடந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க வச்சு கொடுத்துக்க அந்த அந்த அழைப்பு முழுமையா ஆவிக்குரிய அழைப்பு, இது வந்து மாம்சத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமையில நம்ம 100% கர்த்தரையே நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப 100% கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுதுதான் முழுமையாக அந்த அர்ப்பணிச்சு காத்திருக்கும் போதுதான் கர்த்தரால் நம்மை கர்த்தர் நம்மை நடத்துறார். அப்போ அந்த மாதிரி ஒரு ஞானமுள்ளவர்களாக கவனமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த வாழ்க்கையில அந்த ஊழியத்துல என்று அவனை பார்க்கணும். எப்படி ஒரு அந்த ஒரு அந்த கப்பல் அந்த கடல்ல அந்த கப்பல் ஓட்டுறவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த சார்ட் வச்சுக்கோங்க, அந்த சார்ட் வச்சுட்டு அதாவது அந்த அந்த கடல்ல எந்தெந்த இடத்துல பாறைகள் இருக்கு, எந்தெந்த இடத்துல அந்த ஒரு அந்த மீன் கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய மீன் கூட்டம் ஒன்னா வரும். அப்ப அந்த மீன் கூட்டங்கள் வந்து அந்த இது மேல கப்பல் மேல போதுதான் பெரிய ஒரு சேதம் கப்பலுக்காக. அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு சார்ட் வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல அந்த பாறை இருக்கு, எந்தெந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய மீன்கள் இருக்குங்கிறத ஒரு சார்ட் வச்சுட்டு அப்ப அந்த மாதிரி அந்த இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த பாறை இருக்கிற இடத்துல எல்லாமே விலக்கி அதே மாதிரி பெரிய பெரிய மீன்கள் இருக்கிற இடத்துல அந்த கூட்டமா வர எல்லாமே விலக்கி அவங்க வந்து தங்களுடைய கப்பலை அங்க செலுத்துவார்கள் என்று அவங்க நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரிதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஒரு கிறிஸ்துவனும் வந்து நம்ம அந்த ஒரு சார்ட் வச்சுக்கணும், அந்த ஒரு பைபிள் தான் நமக்கு ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது, அப்ப நமக்கு காயம் ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம் இது, இதெல்லாமே நம்ம சார்ட் போட்டு வச்சுக்கணும். அந்த ஒரு பைபிள்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதுல கற்று வச்சுக்கணும். அப்போ எது நமக்கு காயம் ஏற்படுத்தும், அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது அதை நம்ம விளக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு சார்ட் வச்சுட்டு நம்ம செயல்படும் போது இந்த ஒரு குறுகலான வழியில நம்ம கர்த்தர் விரும்புகின்ற அந்த ஒரு கீழ்ப்படுதலை நம்மளால காண்பிக்க முடியும் என்று அங்க நம்ம பார்க்கலாம். அதனால இந்த ஒரு சோதனைகள் நமக்கு அடிப்படையா இருக்கிறதுனால இப்ப அந்த சோதனைகள்ல வந்து நம்ம நம்முடைய அந்த நாம் எடுக்கின்ற அந்த வழிகளை வந்து கர்த்தர் பார்க்கிறார். அப்ப சோதனைகள் நம்ம எந்த மாதிரி ஒரு பிரயாசம் எடுக்கிறோம், அப்ப அந்த வைராக்கியம் மட்டும்தான் இருக்குதா, அந்த சோதனைகள்ல வெறும் வைராக்கியம் மட்டும்தான் இருக்குதா, அன்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப வெறும் வைராக்கியம் மட்டும் இருக்கிற நிலைமையில அவர் வந்து அதை அக்செப்ட் பண்றது. அப்போ அந்த ஒரு அன்போட கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தை அவரு அங்க எதிர்பார்க்கிறார். அப்ப அன்போட வந்து அந்த வைராக்கியம் இயக்கப்படணும், அதோட அவருடைய ஆலோசனையின்படி அங்க அந்த நம்ம வந்து நம்முடைய வழிகளை நம்ம எடுக்கும் பொழுது அதுல அந்த தேவனுடைய அந்த வழிநடத்தல் நம்மோடு கூட வருகிறதாக நம்ம அங்க பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு தேவனுடைய அறிவு அந்த அறிவுரை ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தும் போது அந்த அந்த மாதிரி வைராக்கியம், அப்ப வைராக்கியம் இருந்தாலும் கூட அந்த மாதிரி வைராக்கியம் அங்க தேவனால அங்க அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு பாக்குறோம். அது வந்து விசுவாச கப்பலை நிச்சயமா கவிழ்த்து போட்டுவிடும் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை குறித்து அப்போஸ்தலர் நம்ம வந்து அங்க பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம உடன் சகோதரர்களோட நம்ம ஓடும் பொழுது அப்போ அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அங்க அழைச்சிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அப்ப அதுல வந்து அத நம்ம அந்த வசந்த படிக்கலாம், 1 Corinthians 12:15 அப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்தனுடைய அந்த ஒரு அங்கங்களாக சரீர அங்கங்களாக நாம் இருக்கோம். அதுல எந்த ஒரு சின்ன சின்ன அங்கங்களோட நாம அலட்சியப்படுத்த கூடாது. அப்போ அந்த ஒரு மகா பரிசுத்தமான அந்த ஒரு விசுவாசம் மேல அந்த கட்டுகின்ற அந்த ஒரு கட்டிடத்துல அவங்க நம்ம வந்து அந்த கண் வந்து கையை பார்த்து நீ எனக்கு அவசியம் இல்ல, அதே மாதிரி கை வந்து கண்ணை பார்த்து எனக்கு நீ அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சின்ன சின்ன அங்கங்களுடைய ஒரு அவசியமும் அங்க ஒரு அங்க அங்க தேவையாக அங்க இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில எல்லா அங்கங்களும் யார பார்த்திருக்குன்னா தலையினால இயக்கப்படுகின்ற அவயவங்களாக ஒவ்வொன்று இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையாக சரீரத்துல ஒவ்வொருத்தரையும் அங்க வச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வந்து நம்மையும் முழுமையாக வச்சுதான் நம்ம வந்து கர்த்தரை சித்தம் இருக்குது அப்படிங்கறத நம்ம அங்க ஒரு அங்க பார்க்காதபடி நம்ம வந்து அங்க தன்னுடைய ஒவ்வொருத்தருக்குரிய அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அந்த ஒரு அலட்சியப்படுத்தாதபடி நம்முடைய அந்த விசுவாச அந்த ஓட்டத்துல நம்ம எல்லாத்தையும் அந்த அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம அங்க இருக்க வேண்டும் என்று அங்க நான் பாக்குறோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில அந்த ஊசா செய்த ஒரு தவறு நம்ம அங்க கூட பாக்கலாம். அதாவது அந்த உடன்படிக்கையை பற்றி அங்க பாதையில அங்க எடுத்து செல்லப்படும் போது அந்த சாயுது அந்த உடன்படிக்கையை பற்றி அங்க சாயும் போது இவருடைய வேலை இல்ல, அது போய் அந்த உடன்படிக்கை பற்றி தொடருது. ஆசாரிகள் தான் அந்த உடன்படிக்கை பற்றியை அங்க தொடரணும். ஆனா இந்த ஊசா என்ன செய்யறாரு, அவசரப்பட்டு இவரு தொடும் பொழுது அங்க அவர் மடிக்கிறதாக நம்ம அங்க பாக்குறோம். அப்போ கீழ்ப்படியாத நிலைமையில அங்க செய்கிற ஒரு அங்க ஒரு காரியத்தினால அவர் வந்து அங்க மறிக்கிற ஒரு நிலைமையில இருந்தார் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அதனால அந்த ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யறதுல வந்து அந்த எந்த வழியில நம்ம அந்த கர்த்தர் விரும்புறாரோ அந்த வழியில நம்ம செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம எதை என்ன எதிர்பார்க்கறோ அதையே நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். நாம ஒரு விஷயத்த அங்க ஒரு தீர்மானிச்சுட்டு நம்ம அங்க இந்த ஊழியத்திலேயோ அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையிலயோ நம்ம இயங்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் அங்க பார்க்கும்போது அந்த கீழ்ப்படிதல் அந்த பலியை பார்க்கலும் சிறந்தது அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அப்ப இந்த மாதிரி நம்ம நம்முடைய பிறருடைய விவகாரங்கள்ல நம்ம தலையிடுறது, மற்றவர்களுடைய வேலையை நம்ம செய்யறது, அது வந்து அது கர்த்தர் எதிர்பார்க்கல. அப்ப அவங்கவுங்களுக்குன்னு கர்த்தர் வந்து ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அப்ப அந்த சித்தத்தின்படி அவங்கவுங்க வேலையை அவர் கர்த்தருடைய அந்த வழிநடத்தல கேட்டு அவங்க செய்ய வேண்டியது ஒரு காரியமா இருக்கு. அப்ப அதைத்தான் அங்க ஒரு முதலாவது பரிசீலனை நம்ம அந்த ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமா இருக்கு. அப்ப நம்ம வேதத்துல நமக்கு நிறைய சப்ஜெக்ட் நம்ம கேட்கிறோம். அப்ப அநேக அந்த ஒரு பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வழிகள்ல நம்ம வந்து நம்முடைய தீர்மானம் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருடைய அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்ம அழைச்சிருக்காரு அப்படின்னா அதையும் நம்ம முதல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அந்த பலி செலுத்துறது ஒருத்தருடைய வேலையா இருக்கு, கீழ்ப்படுதல் ஒருத்தருடைய வேலையா இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம இப்ப எல்லாருமே பலி செலுத்துறக்குரிய பலி செலுத்துற எல்லா படியும் கர்த்தர் வந்து ஏத்துக்கிறது. அப்ப இது எல்லாமே ஒரு ஆழமான விஷயமா இருக்கு. அதனால நம்ம அழைக்கப்பட்ட விதத்துல நம்ம கர்த்தரை கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப அந்த அழைக்கப்பட்ட விதம் அப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க, அப்ப அந்த வேலையை நம்ம செஞ்சா போதும். அதைத்தான் நம்ம கர்த்தர் நம்ம எதிர்பார்க்காது. அதாவது அதனாலதான் சொல்றாரு அந்த பலி செலுத்துதலை காட்டிலும் கீழ்ப்படுதல் சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சோதனை மூலமா நம்ம பாக்குறோம். ரெண்டாவது சோதனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமலேக்கியர் மூலமா வரும். அப்ப இந்த ஒரு அந்த முதலாவது சோதனை முடிஞ்சு ஒரு சில குறிப்பிட்ட காலம் நல்ல ஒரு வெற்றியில ஒரு சந்தோஷமா நாள் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சந்தோஷம் போன பிற்பாடு அந்த ஒரு இஸ்ரேல் தேசம் அந்த எந்த நிலைமைக்குன்னா ஒரு உறுதியான தேசமாக இருக்குது. இப்ப இந்த நிலைமையில அமலேக்கியர்கள் அழிக்கப்படணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அப்ப இந்த ஒரு அமலேக்கியர்கள் வந்து யாரு என்று பார்க்கும்போது அந்த ஏசாவுடைய குடும்பத்துல ஒரு ஒரு பிரான்ச் ஒரு பிரிவை சார்ந்தவங்க. அந்த ஏசாவுடைய குடும்பம் அப்படிங்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க உறவினர்கள் தான், ரிலேட்டிவ்ஸ் தான். அப்போ அந்த மாதிரி அந்த அமலேக்கியர்களுடைய ஸ்பெஷல் ஒரு விசேஷம் என்னன்னா குதிரை வீரர்கள் நல்லா குதிரை ஓட தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து வழிப்பறி கொள்ளையர்கள். அப்ப அந்த வழிப்பறிக்க அவங்க வந்து அவங்க எப்படி ஒரு பெரிய அளவு முன்னேறினு பாத்தீங்கன்னா தங்களை சுற்றிலும் உள்ளவங்களை கொள்ளையடிக்கிறது, ஒரு தேசத்தையே கொள்ளையடிக்கிறது. அப்ப அப்படி கொள்ளையடிச்சுதான் அவங்க வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு பாக்க. அப்ப அந்த மாதிரி அமலேக்கியர்கள் இப்படி கொள்ளையடிச்சு நிலைமையில இருந்ததுனால இவங்களை வந்து தேவன் நினைச்சாரு முற்றிலும் அவங்கள அழித்து போட்டுட்டு மோசைக்கு முன்னாலேயே அந்த கட்டளை கொடுக்கார். அதை இப்ப நம்ம உபாகமம் 25 அதிகாரம் 17-19 வரைக்கும் நம்ம படிக்கலாம். உபாகமம் 25:17-19
எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்தாய் என்றையும் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனத்தை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தேன். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழைப்பாறு பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இல்லாதபடிக்கு அழிய பண்ண கடவாள் இதை பறக்க வேண்டாம்.
அப்படிங்க பாத்தீங்கன்னா அந்த அமலேக்கியர்களை வந்து நீ வானத்தின் கீழ் இராதபடிக்கு நீ அழித்து முற்றிலும் அழித்து போடு அப்படின்ட்டு அங்க மோசைக்கு அங்க சொல்றாரு. அப்ப அந்த அமலேக்கியர்கள் வந்து 2-3 தடவை அந்த வண்ணாந்திர பிரயாணத்துல அப்ப 2-3 இடத்துல அங்க முதலே போரிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த இஸ்ரேலர்களை கொள்ளையிட்ட விவகாரத்துல வந்து தான் தேவன் வந்து அங்க முழுமையாக அங்க அழித்து போடக்கூடிய ஒரு கட்டளை அங்க பிறப்பிக்கிறார். ஆனா இந்த கட்டளை வந்து நிறைவேற்றதுக்கு ரொம்ப காலம் ரொம்ப டைம் எடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட குதிரை படை இல்லை. அப்ப அவங்க குதிரையில தேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு அந்த குதிரை பயிற்சி எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்களை எதிர்த்து போராடுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையா இருக்கு. அதனால வந்து ரொம்ப காலமா இந்த தள்ளி போயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்ப இன்னொரு காரணம் ரெண்டாவது காரணம் ஏன் அவங்களுக்கு அழிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னா அப்போ தேவன் வந்து அவங்க இந்த கொள்ளையர்களை வந்து அந்த இஸ்ரேலினுடைய இஸ்ரேலுக்கு அந்த பகுதிக்குள்ளாவே ஜீவிக்கிறதுக்கு வச்சிருந்தார். அதாவது இஸ்ரேலில் அவங்க ஒரு அந்த ஒரு முள்ளாக வச்சிருந்தார். அந்த இஸ்ரேலை சிச்சிப்பதற்காக அந்த இஸ்ரேல்கள் அந்த ரொம்ப அளவு மீறி அங்க மீட்டல் செய்யும் போது அப்ப இவர்களை கொண்டு இஸ்ரேலை சிச்சிப்பதற்காக ஒரு முள்ளா வச்சிருந்தார். அப்ப அந்த மாதிரி ஒரு தங்களுக்குள்ளாரியே அவங்க இருந்ததுனால இஸ்ரேல் தங்களுக்குள்ளாரியே இருந்ததுனால அவங்க அவ்வளவு சீக்கிரம் எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியாது. தனியா ஒரு தேசமா இருந்ததுன்னா அங்க நேர அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனா தங்களுக்குள்ளாரியே அங்கங்க குடியிருக்கும் போது அவங்களை வந்து எதிர்த்து ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதனாலதான் ரொம்ப நாள் தள்ளி போட்டு அங்க போயிட்டு இருக்குதுன்றாங்க நான் பாக்குறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் சாமியர் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் ராஜாவுக்கு இந்த ஒரு அமலேக்கிலே அங்க அழிப்பதற்கு அங்க ஒரு உத்தரவு அங்க போகுது. அப்ப உத்தரவு செல்லும் போது கிளியர் அங்க சொல்றாரு. அப்ப அதாவது அங்க அமலேக்கியர்கள் எல்லா மனுஷரையும் அந்த ஒரு ஆடு மாடு சிறியவர் பெரியவர் குதிரைகள் எல்லாத்தையும் முற்றிலும் சர்வ சங்காரம் பண்ணிடுது. அதே மாதிரி அந்த உடைமைகள் எல்லாத்தையும் முற்றிலும் சர்வ சங்காரம் பண்ணணுங்கிறது தான் அவங்க உத்தரவு. அப்ப எந்த எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த கொள்ளையடித்த விஷயத்துல அந்த ஒரு எப்படி அந்த இந்த ஒரு காலத்துல ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு கொள்ளையடிச்சா அப்படின்னா ஒரு கொள்ளையனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்கல்ல இவனுக்கு இந்த ஒரு தண்டனை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அங்க தேவன் அந்த அந்த நேரத்துல ஒரு தண்டனை அவங்க செய்த தவறுகளுக்கு தண்டனை அங்க தேவன் அங்க கொடுத்தாரு அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த கர்த்தருடைய ஒரு பட்டயமா இருந்து அங்க அவங்க தேவனுடைய நீதியை அவங்க நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்களுடைய பொருட்களை அந்த கொள்ளையிட்டாங்க அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லக்கூடாது. அப்ப அவங்கள பொருட்களை கொள்ளையிடுறதுக்காக தான் அவங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, தேவனுடைய நீதி அங்க கரைபடிது. அதே மாதிரி அவங்களுக்கு பொருட்களை எதுவுமே தங்களுக்கு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு சுயநலத்துக்காக அந்த ஒரு அயலாறுல அங்க ஒரு ஃபைட் பண்ணி சுயநலத்துக்காக போர் பண்ணும் போது அது வந்து அந்த ஒரு தேவனுடைய அந்த நீதிக்கு ஆணைக்கு எதிரான விஷயமாக ஆயிடுது. அதனால தேவன் வந்து முற்றிலும் சர்வ சங்காரம் பண்ணிடு, உங்களுக்கு எதையும் எடுத்துக்க வேண்டாம்ட்டு அங்க கிளியரா அங்க சொல்றாரு. ஆனா இருந்தாலும் கூட அந்த ஒரு நிலைமையில சவுல் ராஜா அங்க தவறாரு பாக்க. ஆனா இந்த அதற்காக பெரிய ஒரு படையை வந்து தயார்படுத்துறாங்க. ஏற்கனவே ஒரு 210,000 அந்த ஒரு இராணுவ படை அவங்க அந்த காலர் படையை வந்து சுற்றிலும் நின்று அவங்கள முழுமையா சங்காரம் பண்றதுக்காக அங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதாவது ஒருத்தர் கூட அங்க தப்பி போகக்கூடாது அப்படிங்கிறக்காக. அப்ப இந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் கூட அங்க ஒரு சில அதாவது நல்ல ஒரு இனத்து மாடுகளையும் ஆடுகளையும் இவங்க வந்து இந்த சவுல் ராஜா என்ன செய்யறாரு அங்க அனுமதிச்சார். இவர் எடுத்து வரல, அங்க வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க கொள்ளையாடு கண்டுக்காம விடுறாரு. அதுதான் அவர் வந்து அங்க செய்த அங்க தவறா இருக்கு அப்படின்னு தாங்க நான் பாடுறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அங்க போர் முடிஞ்சு வந்துடுறாங்க. அந்த நிலைமையில வந்து சவுல் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. அப்ப வரும்போது சொல்றாரு, நான் வந்து சொன்னபடி அந்த ஒரு தேவனுடைய கட்டளையை நான் முழுமையா நிறைவேற்றி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இது ஆடு மாடு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அங்க சாமியல் கேட்கும் போது அந்த சவுல் வந்து அவருடைய பதில் வந்து மழுப்புற மாதிரி பதில் சொல்றாரு. அப்போ நான் வந்து கர்த்தருக்காக கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக நான் வந்து நல்ல உன்னதமான ஒரு அந்த ஒரு தன்மையுள்ள ஆடு மாடுகள் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அங்க சொல்றதை நம்ம அங்க பாக்குறோம். ஆனா அந்த சாமியல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்டு அந்த ஒரு நீ வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு நீ எதிராக நீ அங்க செய்துட்ட அப்படின்ட்டு அங்க சொல்றதை நம்ம அங்க பாக்குறோம். அப்படி சொல்லும் போது திரும்ப ராஜா என்ன சொல்றாரு, அதாவது ஜனங்கள் தாங்களா விரும்பி எடுத்தாங்க, ஒரு சில அந்த ஆடு மாடுகளை தாங்களா விரும்பி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா நடந்தது வந்து என்னன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு சிலருக்கு வந்து அந்த அமலேக்கர்களுடைய அந்த ஒரு நல்ல நல்ல பொருட்களை அங்க வீணடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப அந்த ஏன் வீணா போகுது, அதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசைப்பட்டு வந்து அதைய எடுத்து கொள்ளையாடித்தாங்க அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில சவுல் ராஜா என்ன பண்ணியிருந்திருக்கணும், அங்க தேவனுடைய அந்த ஒரு கட்டளையை தெளிவா சொல்லியிருந்திருக்கணும். எந்த ஒரு ஆடு மாடுகள் நீங்க வந்து எதையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை சொல்லியிருக்கணும். அப்ப அது மாதிரி நீங்க மீறினீங்கன்னா அப்ப தேவனுடைய ஒரு தண்டனை உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நேரடியா எச்சரிச்சிருக்கணும். ஆனா அந்த சவுல் ராஜா என்ன செய்யறாரு, அதை அலட்சியமா விட்டுறாரு, அலட்சியப்படுத்தி விட்டுறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் சாமுவேல் வந்து கேட்கிறாரு, அப்போ நீ வந்து தேவனுடைய அங்கீகாரத்தை நீ இழந்துட்ட, அப்போ நீ வந்து கர்த்தருடைய அந்த பொருளுக்கு செவி சாய்ப்பதை காட்டிலும் அப்ப தகன பலியும் மற்ற பலிகளும் உனக்கு பிரியமா இருக்குமா அப்படின்ட்டு அங்க அங்க கேட்கறத நம்ம பார்க்கறோம். இப்ப பலியை பார்க்கலும் கீழ்படுதலும் அந்த ஆற்றின் நினைவு நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்துலவே சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்றத அங்க பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு சவுல் ராஜா அந்த ஜனங்களை கண்டிக்காம தேவனுடைய கட்டளையை தெளிவாக எடுத்து சொல்லாம அந்த ஒரு அசால்ட்டா இருந்ததுனால அந்த அலட்சி போக காமிச்சதுனால அந்த ஒரு தேவனுடைய அங்கீகாரத்தையே அங்க இழக்கக்கூடிய ஒரு நிலைமையில அங்க பாக்குறோம். அப்ப இதுல வந்து நம்ம அந்த ராஜலிங்க ஆசிரியராக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன பாடம் என்று பார்க்கும்போது அப்ப நமக்கு வந்து பரீட்சைகள் வருது. அப்ப இந்த பரீட்சைகள் எப்ப வருதுன்னு பார்க்கும்போது அந்த ஞானஸ்தானம் பெற்று பல வருஷம் ஆன பிற்பாடு, அப்ப ஆரம்ப காலத்துல இல்ல, அப்போ பல வருஷங்கள் ஆன பிற்பாடு இந்த பரீட்சைகள் அடிக்கடி வரக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அப்ப அதைத்தான் வந்து எப்படியே ஐந்தாம் அதிகாரம் 12 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் அங்க சொல்றதை நம்ம பார்ப்போம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நிலைமையிலிருந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் கூட அவங்களுடைய நிலைமை அந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்க போதகரா இருக்கிற நிலைமையில் வந்திருக்கணும். ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த பேசிக் டாக்டர்ஸே மூல உபதேசங்களையே திரும்ப அவங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் அங்க சொல்றாரு அந்த ஏன்னா இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவில் ஒண்ணு இல்லை, நாலேஜ் இருக்கலாம், ஆனா அந்த ஒரு பரீட்சைகள்ல தேவன் அந்த விசுவாச பரீட்சைகளை கொடுக்கும்போது அந்த பரீட்சைகள்ல அவங்க வந்து தெளிவாக உணர்ந்து அந்த பரீட்சைகளை அந்த பேஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அப்ப அது மாதிரி ஃபெயிலியர் ஆகுறதுனாலதான் அந்த ஒரு அந்த ஒரு அந்த குழந்தைகள் மாதிரியே அவங்க நினைச்சு நிக்கிறாங்க. பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், ஆனா இருந்தாலும் கூட அப்ப அவங்களுக்கு தெரியும் அந்த நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கிறோமே, நம்ம வந்து ரொம்ப முன்னேறது அந்த ஒரு அந்த பலியின் ஜீவித்துல அந்த நம்முடைய ஞானசான ஜீவித்துல வந்து நம்முடைய ரொம்ப மெதுவா முன்னேறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த ஒரு சிலர் வந்து உணரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். அப்ப அதை குறித்து நம்ம ஆச்சரியப்படுறோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரையல்ஸ் நம்ம சரியா பேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான், அந்த ஒரு அந்த கர்த்தர் கொடுக்கற சிச்சையே தெரியாது ஒரு சிலருக்கு. அப்ப கர்த்தர் தான் நமக்கு சிச்சை கொடுக்கறாரு. அப்ப இதுல நம்ம எப்படி நம்ம கர்த்தர்கிட்ட இருந்தா பலம் வாங்கிட்டா நம்ம ஜெயிக்கணும், இப்ப சுய பலனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியாம அப்போ நிறைய பேர் வந்து அநேக வந்து இந்த வழியிலிருந்து விலகி போறதுக்கு மெயின் காரணம் அதுதான். அப்ப இந்த மாதிரி அந்த ஒரு கடினமா இருக்கு அந்த 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 பரீட்சைகளை பேஸ் பண்றது வந்து கடினமா இருக்கு. எப்படி இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேஸ் பண்றதுக்கு ஒரு கடினமா இருந்துச்சு, தேவனுடைய கட்டளையை தெளிவாக அவர் செஞ்சு முடிக்க ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு நல்ல பக்தியோட ராஜா தான், தேவனை தான் நம்பி இருந்தாரு. ஆனா இருந்தாலும் கூட சின்ன சின்ன மிஸ்டேக் தான், சின்ன சின்ன மிஸ்டேக்கு அவருடைய பெரிய அந்த ஒரு தேவனுடைய அங்கீகாரத்தையே இழந்து போகக்கூடிய ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவரை அங்க கொண்டு போயிருந்தாங்க நம்ம பார்க்கறோம். அப்ப நாமும் கூட அந்த ஒரு ஒரு நமக்கும் அந்த அந்த ட்ரையல்ஸ் நம்ம பேஸ் பண்ணும்போது அந்த ஒரு கடினமான விஷயம் நமக்கு இருக்கும். அப்ப அந்த ஒரு கடினமா தோணும், எப்படி சௌராஜா மாதிரி நம்மள சிலருக்கும் அப்படி மாதிரி அந்த ஒரு ட்ரையல்ஸ் பேஸ் பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப அதுல வந்து அந்த சௌராஜா என்ன மாதிரி ட்ரையல்ஸ் பேஸ் பண்ணாரு, என்ன என்ன மாதிரி அவருக்கு ஒரு கடினம் எது எது அவருக்கு கஷ்டம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஒரு செல்பிஷ் ஸ்பிரிட், அது சுயநல ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ சுயநல ஆவி எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மாம்ச நிலைமையிலிருந்து பாக்குறது, அதாவது மாம்சத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து விஷயங்களை பாக்குறது. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணு பெருசா தெரியாது. அப்போ அதாவது அந்த 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 நிலைமையில்தான் அவர் தவறு செய்யறாரு, அந்த கர்த்தர் வந்து சபிக்கிறாரு அந்த பொருட்களை. அது சபிச்சினா அது வந்து என்னுடைய கட்டளைக்கே விரோதமான என்னுடைய நீதிக்கே விரோதமான விஷயம், அதனாலதான் நீ வந்து முழுமையா அழிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் சபிச்ச விஷயங்கள்ல இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஒரு வாந்தி பிரியப்படுறாங்க. அப்போ அந்த சுயநல ஆவி அவங்ககிட்ட அங்க இருக்கிறத அங்க நம்ம அங்க பாக்குறோம். அப்ப அந்த எப்படி அந்த சவுல்கிட்ட அந்த மாம்சத்தின் நிலைமையில சுயநல ஆவி இருந்துச்சோ அதே மாதிரிதான் அந்த ஆவிக்குரிய சிலாக அழைக்கப்பட்ட நமக்கும் அந்த ஒரு சுயநல ஆவி என்ன ஆகுதுன்னா அந்த மாம்சத்தினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்ட் பாயிண்ட் விட்டுருவோம், மாம்சத்துக்குரிய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம முடிவெடுக்கும்போது அது வந்து அந்த பொருட்களை மாம்சத்துக்குரிய அந்த பொருட்களை இச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அது நல்ல நல்ல பொருட்களா தான் இருக்கும், நல்ல நல்ல விஷயமா தான் இருக்கும். அதாவது கொடுத்த ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஆடு மாடுகள் தான் அவங்க எடுத்தாங்க, ஆனா அது வந்து தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்டது. அதை வந்து இச்சிக்கிறது வந்து அது தேவனுக்கு விரோதமான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த சுயநல ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாது, மாம்சத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நமக்குள்ளார அங்க இருப்பதுதான் ஒரு கடினமான வந்து இந்த சோதனைகளை பேஸ் பண்றதுல ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், அவர் வந்து சவுலுக்கு என்ன ஒரு கடினம் இருந்ததுன்னு பார்க்கும்போது மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு ஆவி, மனிதனுக்கு பயப்படுகின்ற ஒரு ஆவி அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ ஜனங்களை வந்து கடிந்து கொள்வதற்கு பயப்பட்டார். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தானே, இவ்வளவு பெரிய ஒரு தேசத்தையே நம்ம அழிச்சிட்டோம், ஒரு சின்ன சின்ன ஆடு மாடுகள் கொஞ்சம் தானே அவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு அசால்ட்டு அலட்சியமாக அங்க வந்து விட்டுறாரு. அதாவது என்னென்ன என்ன பாயிண்ட் அங்க சகோதரர் அங்க சொல்றாருன்னா, அதாவது ரொம்ப பொருளா போக வேண்டாம், ரொம்ப பொருளா விஷயத்த நம்ம வந்து நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப பொருட்களை வந்து வீண் பண்ண வேண்டாம், அதிகமா வீண் அடிக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாமே, அதுல எடுத்துட்டு போடணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு மனுஷன்களை கண்டிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி மனுஷனுக்கு பயப்படுகின்ற ஒரு பயத்தினால வந்து சவுல் ராஜா அங்க மிஸ்டேக் பண்றதாக அங்க நான் பாக்குறேன். அதே மாதிரிதான் நமக்கும் அந்த ராஜரீக ஆசாரியராக அழைக்கப்பட்டவங்க இந்த பரீட்சையில பேஸ் பண்ணும்போது நம்ம நம்முடைய சரீரமே நமக்கு எதிராக நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கு, ஆவிக்குரிய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கு, சாத்தானும் நமக்கு எப்பொழுதுமே அதை இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் மாற்றான். அப்போ அதான் நம்ம நிறைய வசனங்கள் நம்ம பாக்குறோம், அதாவது நீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அப்போ பொல்லாத ஆவிகளோட உங்களுக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையே இந்த இந்த ஒரு உலகத்துக்கு அடுத்த நம்முடைய கண்ணால் பார்க்கிற எந்த விஷயமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறுகலான பாதை தான், குறுகலான பாதையிலையும் குறுகலான பாதை தான் நம்ம எடுக்கணும். அப்ப இந்த குறுகலான பாதையில நம்ம வந்து சாயறது, காம்ப்ரமைஸ் பண்றது, அப்ப வந்து இதை விட்டு பெரிய தவறு இல்லையே, கர்த்தர் வந்து இதை மன்னிச்சிருவாரு, அப்ப என்னோட சூழ்நிலை இப்படிதான், என்னால செய்ய முடியாது அப்படின்ட்டு நமக்கு நாமே சாகப்போம் சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அப்ப இதுல வந்து அந்த பரீட்சைகள்னால கண்டிப்பா பேஸ் பண்ண முடியாது, அங்க ஃபெயிலியர் ஆகுது, அப்ப அந்த வளர்ச்சி அங்கேயே தடப்படுறது. அப்ப வளர்ச்சி எப்போ தடப்படுதோ அதுல இருந்து நம்ம முன்னோக்கி செல்ல மாட்டோம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பலியின் ஜீவத்துல பின்னோக்கி தான் போவோம். அப்ப வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கோம். அப்போ அந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஒரு சோதனைகள்ல அப்ப வந்து கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கணும். கொஞ்ச காலம் அர்ப்பணிச்சுட்டு கொஞ்ச காலத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறது, அப்ப அதே மாதிரி மேக்சிமம் இருந்துட்டு அதாவது அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இந்த குறுகலான பாதையில இந்த நிலைமையில நான் இந்த குறுகலான பாதையில நான் நடக்க முடியாது அப்படின்ட்டு நமக்கு நாமே ஒரு சாகு போக்கு அங்க சொல்லிட்டு அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன அங்க பிரதர் அங்க பாயிண்ட் கொடுக்காருன்னா வாழ்க்கை முழுசும் அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி வசனத்தின் வழிகாட்டுதலின்படி தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம அர்ப்பணிச்சுக்கணும், அதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். அப்ப அதன்படி நம்ம நடக்காம மற்றவர்களுடைய உணர்வுகள் மேல சார்ந்துக்கிறது, நம்ம மற்ற சகோதரர்கள் நம்ம உடல் சகோதரர்களை பார்த்து இவங்களும் நடக்கிறாங்களே, இவங்களும் இப்படி இருக்காங்களே, சரி அப்ப அவங்க மாதிரி அந்த ஸ்டாண்ட்பாயில் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க பார்த்து அங்க தேவனுடைய வழிநடத்துல அங்க விட்டுறது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை அங்க நடத்துறதுனால என்னதுன்னா அந்த மனுஷனுக்கு பயப்படுகின்ற ஆவி நேச்சரலா வந்துடும். அப்போ மனுஷன் இப்ப எந்த மனுஷனை பார்க்கணுமோ அவங்க விடுவாங்க, அவங்கள அவங்கள பார்த்துக்கிற நாமும் விடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த ஒரு மனுஷனுக்கு பயப்படுகின்ற ஆவி அந்த ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாருக்கு மிகுந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் பார்க்கறோம். அதைத்தான் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனத்துல நம்ம படிக்கிறோம். சொல்றாரு அதாவது மனுஷனை பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஒரு குறுகலான வழியில பாதி குறுகலானதான், நம்ம வந்து ஞானஸ்தானம் பெறும்போதே அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அப்ப தெரிஞ்சு வந்த பிற்பாடு நம்ம வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்றோம், மனுஷர்களை பார்த்துட்டு பிறருடைய உணர்வுகள் மேல சாஞ்சு அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கிறேன் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க அங்க வழி இல்லை அப்படின்னு நாங்க பாக்குறோம். அப்ப இது மாதிரி மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்து கண்ணியை வருவிக்கும் என்று அங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவங்க மற்றவங்களை பாக்குறதுனால பிறருடைய உணர்வுகளை பாக்குறதுனால என்னன்னா அந்த உலகத்தின் ஆவி இவங்களுக்குள்ளார வந்துடும் அப்படின்ட்டு அதை யோவான் 5:44 வசனத்துல நம்ம படிக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனமா இருக்கு. அதாவது தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை நீங்க தேடாம ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? அது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஹவு கேன் யூ பிலீவ் while you are for ever looking for one another's approval. அதாவது நம்ம எப்பவுமே மற்றவங்களுடைய அப்ரூவலே அந்த ஒரு அங்கீகாரத்தையே நம்ம பார்த்துட்டு மனுஷருடைய அங்கீகாரத்தை பார்க்கறோம், மனுஷருடைய அங்கீகாரத்தை பார்த்துட்டே நீங்க அங்க ஒரு இருக்கும் பொழுது உங்களால எப்படி விசுவாசிக்க முடியும்? அவங்க இந்த ரீபென்ஸ்ல அங்க ஒரு இந்த ஹவு கேன் யூ பிலீவ், எப்படி நீங்க விசுவாசிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அங்க சகோதரர் என்ன வார்த்தை கொடுக்கறாருன்னா, ஹவு கேன் யூ கண்டினியூ இன் ப்ராப்பர் டிசைபிள்ஷிப் அப்படின்னு கேட்கறாரு. அப்ப ஒரு சீசத்துல எப்படி முறையான சீசத்துல உங்களால எப்படி முன்னேற முடியும், எப்படி நிலைத்திருக்க முடியும்? இந்த மாதிரி அந்த ஒரு ஒருத்தர் ஒருத்தர மகிமையை தேடும், தேவனால் வரையும் இந்த மகிமையை தேடாம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அங்கீகாரத்தை பெற்று நீங்க இங்கிலப்பிள்ளாட இங்க இருந்தீங்கன்னா அங்க மேலத்து வருகின்ற உதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப இந்த தேவ கொடுத்த அந்த ஒரு அழைப்பு எல்லாமே பரத்துக்குரியது, தேவன்கிட்ட இருந்து வர்றது. முழுமையா தேவனை சார்ந்துட்டா தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில மனிதர்களை பார்த்து அந்த மனிதருடைய அங்கீகாரத்தை தேடி இந்த மாதிரி ஒரு செய்யும் பொழுது மனிதருடைய மகிமையை தேடுறது. இன்னொரு இங்கிலீஷ்ல இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது, அதாவது ஹவு கேன் யூ பிலீவ் வென் யூ ரிஜாய்ஸ் க்ளோரி ஃப்ரம் ஒன் அனதர். ஒவ்வொருத்தனுடைய மகிமையை நீங்க வந்து அங்க ஒரு தேடும்போது ஒருத்தர் மனுஷருடைய மகிமையை நீங்க தேடும்பொழுது எப்படி நீங்க வந்து விசுவாசிக்க முடியும், எப்படி அந்த சீசனுடைய நிலைமையில உங்களால் நிலைச்சு நிற்க முடியும்? அப்ப அது வந்து மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு ஆவியாக உலகத்தின் ஆவியாக அங்க போயிடும் என்று அங்க நம்ம அங்க பார்க்கலாம். அதாவது ரெண்டாவது ஒரு பாயிண்ட், அதாவது முதலாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், அதாவது சுயநல ஆவி, ரெண்டாவது மனுஷனுக்கு பயப்படுகிற ஆவி, ரெண்டாவது வந்து மூன்றாவது பாயிண்ட் வந்து சவுல் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கடினமான விஷயம் வந்து கர்த்தருடைய வசனத்தின் மேல அலட்சியப்படுத்துறது. கர்த்தருடைய வசனத்தை அலட்சியமா பார்த்தார் சவுல். அது கர்த்தருடைய வசனம் சொல்கிறதுக்கு முழுமையாக கீழ்படியாம வந்து அதை அலட்சியப்படுத்துறது. அப்ப இந்த மாதிரி அலட்சியம் வந்து சீசர்கள்ட்ட, அந்த ஒரு அழைக்கப்பட்ட சீசர்கள்ட்ட இருக்கும்போது அந்த அது வந்து நம்ம என்ன ஆகுனா அந்த அலட்சியம் நம்ம வந்து தவறான வழியில தவறான போர்வையிலேயே நம்ம கொண்டு போயிடும் அப்படின்ட்டு அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு அலட்சிய போக்கு நமக்கு என்ன செய்யணும்? இந்த உலக மனிதர்களுடைய நட்பு, இப்ப மனிதர்களுடைய நட்பு வந்து ஒரு பாரமாக நமக்கு வந்துடும். அப்ப நமக்கு வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரிய எந்த நேசம் வேண்டாம் சொல்றாரு. அன்னிய நோக்கத்துல அவிசுவாசிகளோட வந்து உங்களுக்கு தொடரவே வேண்டாம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப அதுதான் அதுல இருந்து சொல்லும் போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் உங்களுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ண அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து அந்த மனித நட்புகள்னால நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தப்படும் போது அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் பாரமாயிரும். வாழ்க்கை ஜீவிதத்துல வந்து நம்ம தேவனுடைய தயவை நம்ம விட்டுருவோம், கர்த்தருடைய தயவை விட்டு நம்ம வந்து அந்த மனிதருடைய அந்த வழியில நம்ம அங்க போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப அது என்ன ஆயிருன்னா, அதை வந்து தீய ஆவிகள் இந்த ஒரு இந்த உலக நட்புகள் மூலமாக தீய ஆவிகள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். அந்த 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 மாதிரி அவங்களுடைய ஸ்பிரிட்ல நம்மை அங்க நடத்தி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அங்க நம்ம அங்க பாக்குறோம். எபேசியர் 6:12 இருக்கு. ஒரு சில நிறைய நமக்கே தெரியும் அன்றாட வாழ்க்கையில ஒரு சாதாரண இந்த தினசரி பேப்பர் வேணா எடுத்துக்கலாம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு தினசரி பேப்பர்ல நம்ம நியூஸ் பார்க்கும்போது அப்ப நம்ம அறியாம ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். அப்ப என்னாகும், அந்த ஒரு படிக்கிற விஷயங்கள் நம்ம ஏரியாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அங்க நம்ம வெளியில போகும்போது அந்த ரிலேட்டடாக பேசுறவங்க பேசும்போது நம்ம ஏரியாமே அந்த அந்த சப்ஜெக்ட்ல போயிருவோம். தேவையில்லாத விஷயமா இருக்கும், அப்போ அது நம்ம போயிடுவோம். ஆனா அந்த எச்சரிக்கையை நம்ம பெறாத வரைக்கும் என்னாகுன்னா அந்த ஆவி நமக்குள்ளார அதுக்குள்ள நினைச்சிட்டு நமக்கே தெரியாது. அந்த எப்ப அந்த கர்த்தருடைய சன்னிதி சமூகத்துல போய் அந்த எச்சரிக்கையை நம்ம வாங்குற வரைக்கும் அந்த ஒரு ஆவி நமக்குள்ளார தவறான தீய ஆவிகள் நமக்குள்ள இருக்கும், நமக்கே தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சொல்றேன். அப்ப அதே மாதிரி அந்த நமக்கு அந்த பழைய மனுஷனுடைய ஒரு தாக்கம் நமக்குள்ள முதல்ல இருந்துருக்கு. அப்ப அந்த தாக்கத்துல அநேக பலகீனங்கள் நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பலகீனங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டே இருக்கணும். இதைய வந்து மேல ஓங்க செய்யும் போது இதைய வந்து சுற்றிலும் அந்த தீய ஆவிகள் என்ன செய்யணும், அந்த ஒரு உற்சாகப்படுத்தி அந்த ஒரு அந்த பாவ நினைவுகளுக்கு சுயநலமான ஒரு வழிகள் நம்மை அங்க கொண்டு போயிடும். அப்ப இந்த அந்த மாதிரி அந்த ஒரு தீய ஆவிகள் வந்து இந்த மாதிரி வல்லமைகளை நமக்குள்ளார கொடுக்கறதுக்கு ஒரு பலம் அதுக்கு இருக்குது. அப்ப அதனாலதான் வந்து நீங்க வந்து அந்த ஒரு கர்த்தருடைய வசனத்துல அந்த அன்பின் ஆவியில நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கமோ எவ்வளவு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கமோ அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த பாதுகாப்பு நமக்குள்ளார இருக்கும். அப்ப அந்த அன்பின் ஆவியில நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் உண்மையா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு நம்ம சுற்றிலும் அந்த பாதுகாப்பின் ஆதிக்கம் நமக்கு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருக்கும்போதுதான் பொல்லாங்கனங்களை தொடான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5:18 5:18
அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினது பண்ணாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சம்பாதிக்கப்படினாலே மூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை
பெறுகிறார்கள். அதாவது பொல்லாங்க அவரை இவர்களை தொடான் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அப்ப அந்த மாதிரி பாதுகாப்புல நம்ம இருக்கும்போது பாதுகாப்பின் ஆதிக்கத்துல நம்ம இருக்கும்போது அந்த ஒரு அன்பின் ஆவியில வந்து நம்முடைய உள்ளம் இருக்கும்போது அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு எப்பவுமே இருக்கும். இந்த நிலைமையில அந்த ஒரு தீய ஆவிகள் நமக்குள்ளார கிரியை செய்யாது என்று அங்க நம்ம பாக்குறோம். அதனால நமக்கு வந்து அந்த ஒரு டெஸ்ட் நம்ம கத்துற வந்து நமக்கு வச்சிருக்க டெஸ்ட் வந்து அந்த ஒரு பரிபூர்ணமான அன்பு தான் நமக்கு அங்க பரீட்சையாக டெஸ்டாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த சவுலுக்கான பரீட்சையிலையும் கூட அந்த ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. அப்ப தேவனுடைய தயவு அங்க ஒரு நீடிக்குமா இல்லையா அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் தீர்மானிச்சு. அப்போ அந்த 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 அவருடைய ஃபெயில் ஆகும்போது அந்த ஒரு பரிபூர்ணமா அந்த ஒரு தேவனுடைய தயவு அங்க கட்டாச்சு இல்லைங்களா. சவுலுக்கு அங்க தேவனுடைய தயவு கட்டாச்சு, கட்டளை மீறினால அங்க கட்டாச்சு. அதே மாதிரி தான் அந்த நமக்கும் வருகின்ற அந்த ஒரு அந்த பூர்ண அன்பாகிய அந்த அந்த அன்பின் பரீட்சையில இந்த பூர்ண அன்பின் பரீட்சையில வந்து பரீட்சை நமக்கு வரும்போது அதுல நம்ம வந்து கர்த்தருக்கு அந்த ஒரு கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்தோம்னா அந்த அங்கீகாரம் தேவனுடைய தயவு நமக்கு தொடரும். அப்ப அந்த ஒரு நம்ம பெயில் ஆனோம்னா என்ன ஆகும், கட்டாயம் அந்த அங்கீகாரம் தேவனுடைய தயவு அந்த இடத்துல கட்டாயம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில நமக்கு வந்து தேவனுடைய தயவு அந்த ராஜ்யத்தினுடைய உரிமைகள் ராஜ்யத்தினுடைய சலுகைகள் அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த வாய்ப்புகள் அது வந்து இனிமேல் நீடிக்கிறதுக்கு அங்க சான்ஸ் இல்லை. அப்ப நம்ம தொடர்ந்து அந்த பரீட்சைகள்ல பாஸ் பண்ணிட்டே வந்தா தான் அந்த தேவனுடைய தயவு அந்த ராஜ்யத்தினுடைய உரிமைகள் சலுகைகள் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீடிக்கும் நமக்கு. அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு கட்டாயம் அப்படின்னு தாங்க பாக்குறோம். அதனாலதான் அந்த பரீட்சைகள்ல உண்மையுள்ளவர்களை பார்த்தா அங்க சொல்றாரு அங்க பயப்படாதே சிறுமந்தையே. அப்போ அந்த உங்களுக்கு அந்த பிதா ராஜ்யத்தை தருவதற்கு பிரியமா இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ மற்றவங்களுக்கு அந்த உண்மையான பரீட்சையில அந்த பாஸ் பண்ணிட்டே போறவங்களுக்கு பார்த்தா அங்க சொல்றாரு அங்க ஒரு பயப்படாத சிறுமந்தேன்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா அங்க சவுலுக்கு அங்க சொல்லப்பட்டது போல அங்க வந்து அந்த பலியை பார்க்கலாம் கீழ்ப்படுதலே சிறந்தது. அப்ப நீ வந்து அந்த அங்கீகாரத்துல நீ தள்ளப்பட்ட அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பூர்ண அன்பாகி அந்த ஒரு பரீட்சையில நம்ம வந்து அந்த அந்த பாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த அங்கீகார தேவனுடைய அங்கீகாரத்தை நம்ம தொடர்ச்சியா அங்க தக்க வைத்துக்கணும்னா அந்த பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க நம்ம அங்க பாக்கணும். அப்ப இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல அந்த ஒரு லவோதிக்கின் டைம்ஸ் லவோதிக்கின் கால கட்டத்துல அங்க மனுஷகுமாரன் வந்திருக்க ரெண்டாம் வரியில வந்திருக்கிற நாட்கள்ல நம்ம வந்து நமக்கு வருகின்ற பரீட்சைகள் அங்க சகோதரர் வந்து ரொம்ப அந்த ஆர்டிக்கல்ல அங்க சொல்லும்போது அந்த ரீஃபரன்ஸ் நம்பர் 4206 அதுல சொல்லுகின்ற விஷயங்கள் ரொம்ப கடினமான ஒரு விஷயங்களாக நமக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த அந்த ஏழாம் தூதன் சொன்ன விஷயங்களை நம்ம உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்போ அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு போர் நண்பாகிய அந்த பரீட்சையில அந்த உண்மை சபையாக அழைக்கப்பட்டவங்கல்ல ஒரு புறம் 10,000 பேர் விழுகிறாங்க அங்க வலதுபுறம் 10,000 பேர் விழுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்காரு. அப்ப அந்த மாதிரி ஒரு பரீட்சைகள் வந்து போர் நண்பாகிய பரீட்சைகளை மெஜாரிட்டி ஆஃப் த லார்ஜ் பீப்பிள் விழுகிறாங்க அப்படின்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருடைய கிரியைகள் விசுவாச கிரியைகளை அங்க வந்து அக்னி பரிசோதிக்குது. அந்த அன்பின் அந்த ஒரு கிரியைகளை அக்னி அங்க பரிசோதிக்குது. அப்ப அந்த பொன் வெள்ளி விலையேற்பட்ட கற்களாகிய அந்த ஒரு அந்த தேவனுடைய அந்த ஒரு குணாதிசயம் தான் அங்க அங்கீகாரம் பெறுது நிலை நிற்கிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்ப அதையும் குறிப்பாக சகோதரர் வந்து அந்த ஆர்டிக்கல் அங்க சொல்லும் போது அந்த சபை முடிவடைகின்ற கடைசி 7 வருஷங்கள் சொல்லும் போது அது ரொம்ப முக்கியமான விசேஷமான பரீட்சைகள் பரீட்சையின் காலம் அப்படின்ட்டு அங்க சகோதரர் வந்து அங்க சொல்றாரு. அந்த கடைசி 7 வருஷங்கள் வந்து ரொம்ப கடினமான பரீட்சைகள் சபைக்கு அங்க அனுமதிக்கப்படும். அந்த மாதிரி அந்த ஒரு அந்த பரீட்சைகள் எப்படி இருக்குன்னா, அதாவது தேவனிடத்துல பூர்ணமான அன்பு, அதே மாதிரி சகோதரத்துல பூர்ணமான அன்பு, அதே மாதிரி பகைவரிடத்துல பூர்ணமான அன்பு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த பரீட்சைகள் அங்க சபையில அங்க இருக்கும் அப்படின்ட்டு அங்க சகோதரர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நிலைமையில அந்த மகா உத்தரவு காலம் பூமி ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது மகா உத்தரவு காலம் எங்க ஆரம்பிக்கிறதுனா சபையில தான் மகா உத்தரவு காலம் ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம், எல்லாமே ஒரு முரண்பாடுகள் வந்து கான்ஃபிளிக்ட் உலகத்தையே சூழ்ந்து கொள்ளுது. அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அப்ப இந்த உலகத்தையே அது வந்து முரண்பாடுகள் இருந்ததுன்னா புரட்டி போடுகின்ற ஒரு நிலைமை உலகத்துக்கு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த மகா உத்தரவு காலத்தினுடைய முதலாவது பாகம் எங்க ஆரம்பிக்குன்னா சபையில ஆரம்பிக்கும். சபையில அதாவது அந்த மகா உத்தரவு காலம் ஆரம்பிக்கிறது என்று சொல்றாரு. அப்ப அது வந்து தேவனோடு பிரதிஷ்டை செய்தவர்களிடையே, பரிசுத்தவான்களிடையே, பிரகாசிக்கப்பட்டவர்களிடையே முதலாவதாக அது துவங்கும் என்று அந்த சகோதரர் சொல்றாரு. அதுதான் வசனம் கூட நம்ம பார்க்கற 1 பேதுரு 4:17. அதாவது தேவனுடைய வீட்டுல முதலாவது நியாய தீர்ப்பு துவங்குகின்ற காலமாக இருக்கிறது என்று அங்க பேரு அங்க சொல்றத நம்ம அங்க நினைவுல கொள்ளணும். அப்போ அது எப்படி பாக்குறாங்க, முதலாவதாக சபையில என்று சொல்லும் போது சபையில உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, சபையில உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல தோன்றுகிறது என்று அங்க நம்ம பாக்குறோம். அதாவது அந்த வெளிச்சம், அந்த நாலேஜ், அந்த ஒரு பிரிவிலேஜஸ் யாராவது அதிகமாக வாங்கியிருக்காங்களோ சபையில, அவங்ககிட்ட தான் அந்த ஒரு பரீட்சைகள் அதிகமா இருக்கும். அப்ப அந்த அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. இந்த பரீட்சையில அநேகர் விழுந்து விடுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அதாவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அங்க வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு அங்க சொல்லப்படுறாரு. அப்ப இந்த இந்த பரீட்சைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பரிபூர்ண அன்பின் அடிப்படையில் தான் இந்த பரீட்சைகள் இருக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம் என்று பார்க்கும்போது பேசிக்கா நமக்கு தெரியுது. பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா அன்பும் சுயநலம், அதுதான் பேசிக். சாதாரணமான விஷயத்துல நம்ம பார்க்கணும்னா அன்பும் சுயநலம் தான். அப்ப இந்த அன்பு சுயநலம் வந்து ஒரு பெரிய பெரிய சக்தியா இருக்கு. ஒரு பக்கம் அன்பு பெரிய சக்தியா இருக்கு, இன்னொரு பக்கத்துல அந்த சுயநலம் பெரிய பெரிய சக்தியா இருக்கு. அப்ப இந்த ஒரு ரெண்டுமே சேர்ந்து மனுஷனையும் உலகத்தையும் அங்க அசைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம், ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ கூடிய விரைவில் அந்த ஒரு மகா உபத்திர காலத்தில் இந்த சுயநலம் என்னாகும் என்னன்னு பார்க்கும்போது அந்த உலகத்தையே மேற்கொள்ளும். அதாவது அன்பில்லாத நிலைமை முழுமையா உலகத்தை நம்ம இப்பவே பாக்குறோம். அந்த அன்பில்லாத நிலைமை உலகத்துல அங்க சூழ்ந்திருக்கிறத நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர்றோம். அதே அந்த ஒரு நிலைமை முதலாவதாக எங்க வரும் என்று பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களிடையே, அந்த பரிசுத்தவான்களிடையே அந்த அன்பில்லாத நிலைமை சபையில முதலாவதாக வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்து சகரியா 6:10 நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய கரமும் தன் அயலான் பேர்ல இருக்கும். போவனுக்கும் சமாதானம் இல்லை, ஒருவனுக்கும் சமாதானம் இல்லை என்று. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். அப்ப அங்க போறவனுக்கும் சமாதானம் இல்ல, வருவனுக்கும் சமாதானம் இல்ல. ஒவ்வொரு மனுஷனுடைய கரமும் தன்னுடைய அயலாண்மையில பேர்ல இருக்கும். அப்ப இது வந்து லிட்டரலா சொல்லப்பட்டது. இது முதலாவதாக எங்க வரும்னா சபையில முதலாவதாக ஆரம்பிக்கும். அப்போ அங்க சகோதரர் வந்து அங்க கேள்வி கேட்டு கேட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ சபையில வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எதிர்பார்க்கணுமா? அப்ப கர்த்தருடைய ஒவ்வொரு சகோதரனுடைய அந்த அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுடைய நாவும் மற்ற சகோதரனுக்கு விரோதமாக, உடன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்குமா? அப்போ பொறாமை, கோபம், வெறுப்பு, கலகம் கிறிஸ்துவின் சபையை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுமா? சத்திய அறிவை பெற்றவர்களிடையே இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த ஒரு ஆதிக்கத்தின் வல்லமை இடம்பெறுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, ஆம் இதையே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ ஆமா, மகா உத்தர காலத்தினுடைய முதல் பகுதியில சபையிலதான் இதெல்லாம் துவங்கும், அப்புறம் தான் உலகத்துக்கு போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில கர்த்தருடைய வார்த்தையும் கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது சகோதரன் சகோதரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான் அப்படின்ட்டு வசனம். இந்த வசனத்தை நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் அந்த இருண்ட காலத்திலும், இருண்ட காலத்துல நடந்த அநேக விசுவாசிகளுக்கு நடந்த அநேக கொடுமைகளுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனா இந்த வசனத்தை வந்து சகோதரர் வந்து இந்த யுகத்தின் முடிவில் சொல்றாரு, இந்த யுகத்தின் முடிவிலும் இதே காரியங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான் அப்படின்னு. அப்போ மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பது அப்படிங்கிறது அந்த முதலாம் வருகையில எப்படி நடந்தோ அது மாதிரி நடக்காது. அப்போ முதலாம் வருகையில வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறந்தாங்க, துன்புறுத்தினாங்க, சீசர்களை அங்க துன்புறுத்தினாங்க, உண்மையான விசுவாசத்தை நெருப்புல போட்டாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலம் எப்பேற்பட்ட காலம்னா நாகரீகம் இல்லாத காலம். அதாவது எப்படி வேணா துன்புறுத்தலாம், அந்த மாதிரி நாகரீகம் இல்லாத காலம். ஆனா இந்த காலத்துல வந்து நாகரீகமான காலம். எப்படி துன்புறுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாகரீக சமுதாயம் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு துன்பம் இருக்கும். அப்படிதான் அந்த ஒரு டீசெண்டா துன்படுத்துவாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ அந்த ஒவ்வொரு சகோதரருடைய கரமும் இன்னொரு எதிராக அங்க இருக்கும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என் நாம திரும்பத்தும் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்போ இது வந்து இது மட்டும் போதாது அப்படிங்கிறார். அப்போ வந்து சபைக்கு வச்சிருக்கிற அந்த பூர்ண அன்புக்கு அங்க வச்சிருக்கிற இலக்குல நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுறது மட்டும் போதாது. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு சகோதரர்கள் உடன் சகோதரர்களுடைய பகைமை பொறாமை அந்த தீயன பேசுதல் இதன் மூலமா நீங்க சோதிக்கப்படணும், அந்த மாதிரி சோதிக்கப்பட்டு நீங்க பூரணப்படணும் அப்படின்ட்டு அங்க அங்க சொல்றார். அதாவது உண்மையா நம்ம வந்து கர்த்தருடைய பந்தியில ஆவிக்குரிய உணவை நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உண்பவர்களிடையே அந்த பாத்திரத்துல எல்லாரும் ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணவர்களிடையே நாம சோதிக்கப்பட வேணும் அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில சகோதர அன்பை நம்ம வந்து சகோதர அன்பு நிமித்தமாக அங்க சொல்லப்பட்டதுபடி அன்பு சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்றாரு. அப்ப அந்த சகிக்கிற விஷயம் தான் அந்த அன்பினுடைய அந்த உச்சகட்டமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த சகிக்கிற அன்பு நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கணும். அப்ப அதுதான் சரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சபையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பெந்தகோஸ்து நாள்ல அந்த சீசர்கள்ட்ட சீசர்கள் அங்க பேசுறாங்க, நீங்க ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு அங்க யூதர்களை பார்த்து பேசும்போது அங்க வந்து அநேக இவங்க மேல கோவப்படுறாங்க. ரெண்டு மூணு விதமான ஒரு பாவனைகள் வருது. ஒரு சிலர் வந்து கோவப்படுறாங்க, ஒரு சிலர் வந்து சரி என்னமோ கண்டுக்காம விடுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து ஐயோ அப்படியா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாபத்துக்குள்ள நான் வந்துட்டோமா, நாங்க வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு தங்களை இருதயங்களை பிடிச்சிட்டு அங்க சீசுகளிட்ட ஓடி இருந்த எப்படியாவது நான் விடுபடணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு அங்க கேட்டதாக அங்க நம்ம அங்க பாக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்களுக்கு சீசர்கள் என்ன சொல்றானா, நீங்க வந்து அறியாமல் செஞ்சிட்டீங்கப்பா, அப்ப அறியாமல் செய்ததுக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்ட்டு அங்க ஒரு சொன்னதை போல இந்த காலத்திலையும் கடைசி காலத்திலையும் வந்து நம்ம உடன் சகோதரர்கள் மத்தியில இந்த மாதிரி சாத்தானுடைய கண்ணில யாராவது அங்க விடுபட்டு அகப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு சகோதரனுக்கு எதிராக அந்த ஒரு தவறுகளைத்த கண்ணியில நம்ம யாராவது இருந்தோம்னா தவறில தவறுகளை அழைச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கண்ணியில் நம்ம சிக்கி இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், உடனே நம்ம வந்து இறுதியத்தை கிழிச்சிட்டு அங்க கர்த்தருக்குள்ள சென்று நம்ம தேவனுடைய தெய்வீக மன்னிப்பு கேட்கணும், சகோதரத்திலையும் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து அங்க சீர்படுத்தணும் அப்படின்ட்டு அங்க பாக்கணும். அப்போ என்ன அங்க அங்க அந்த சகோதரர் வந்து அந்த ஆர்டிகல சொல்றாருன்னா நிச்சயமா அந்த புயல் சபைக்கு சந்தேகத்துக்கிடமின்றி அந்த புயல் வருகிறது அப்படின்ட்டு அந்த கிபி 1908 எழுதுறாரு. அந்த 1908 எழுதுறாரு. அந்த ஒரு ஆஃப்டர் 7 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய டெத் வருது. அந்த ஒரு 1908 எழுதுறாரு, ஒரு 7 வருஷம் கழிஞ்சு அவருடைய மரணம் வருது. அப்ப அதை வந்து நம்ம எதற்கு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா கடைசி சபையினுடைய முடிவடைந்ததுக்கு கடைசி 7 வருஷங்கள் தான் கம்பேர் பண்ண முடியும், இது வேற எதுலையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது சபையினுடைய அந்த கடைசி 7 வருஷமும் வந்து அந்த சபையில வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை அங்க அழைக்கப்பட்ட நிலைமையில சபைகளே இருக்கும் என்று அங்க நம்ம பாக்குறோம். அப்போ இதுல வந்து யார் விழுவாங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லை, யார் நிலை நிற்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி மல்கியா மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
ஆனாலும் அவர் வரும் நாளை கட்டிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் உடவடைந்தவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து யார் நிலை நிற்க முடியும் அப்படின்னா ரொம்ப கடினம் அது சொல்றாரு. ஒரு பக்கம் 1000 ஒரு பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்ட்டு யார் சொல்றாருன்னா அது உன்னை அப்படிங்கும் போது அது யாருன்னா த வெரி எலெக்ட் அப்படிங்கிறாரு. அதாவது த வெரி எலெக்ட் அப்படிங்கும் போது இந்த காலத்து வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனத்துல யார் உண்மையாகிறாங்க அவங்களுக்கு வெரி எலெக்ட் அப்படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக சொல்றாருல்ல, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விழுந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில த வெரி எலெக்ட் அதாவது அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் தேவனிடத்துல செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையில உண்மையாகிறவங்க அவங்க மட்டும்தான் அந்த வஞ்சனைக்கு காப்பாற்றப்படுறாங்க அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. அது இன்னொரு விதத்துல சொல்றாருன்னா 1000 பேர்ல ஒருவர் நிலை நிற்பார் அப்படின்னு அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். ஆனா இந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள த வெரி எலெக்ட் உண்மையா இந்த காலம் வரைக்கும் உண்மையாகிறவங்க அங்க நிச்சயமாக வஞ்சிக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவனுடைய இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு. அதாவது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அது சொல்றாரு அந்த 91 சங்கீதத்துல. அது எல்லாமே அந்த வெறி அலைக்கு தான் அங்க பொருந்தக்கூடிய விஷயமாக அங்க இருக்கு. அப்ப இது என்ன கேள்வி இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஆர் வி ஆஃப் த வெரி எலெக்ட், நம்ம வந்து அந்த அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம நினைச்சு நிக்கிறோமா அப்படிங்கிறதான் நமக்கு இப்போ ஒரு கேள்வியாக நம்ம முன்னால அங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு அன்பில்லாத ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, சகோதர சிநேகம் இல்லாத ஆவி வந்து உடனே வந்துடாது, நமக்குள்ள வருது அப்படின்னா படிப்படியாகத்தான் வர ஒரே நாள் வந்துடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு படிப்படியா வரக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம டெய்லியும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். டெய்லியும் நம்ம நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம இருக்கிற அந்த புளித்தமாவை நம்ம எடுத்து போடணும். அப்ப டெய்லியும் நம்ம செய்யலைன்னா அந்த மற்றவங்களுக்கு கேடு செய்யக்கூடிய அந்த ஒரு ஆவியை, அன்பில்லாத ஆவியை நம்ம வந்து டெய்லியும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அங்க எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து அந்த ஒரு கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளிப்பாக்க முழு சபையும் அங்க அங்க புளிப்பாக்கும் என்று அங்க நம்ம பார்க்கணும். அதான் 1 Corinthians 5:6 நம்ம அங்க பார்த்தோம். அப்போ அத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கலகம் கோபம் அப்படித்தான் ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல. ஆனா இது வந்து வேர் கொண்டு அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பஸ்காவினுடைய நாட்கள்ல என்னன்னா 10 times அதிகமாக அப்படின்னு அங்க சொல்றாரு. அந்த கசுப்பின் வேர் 10 times அதிகமாக நமக்கு அங்க வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு புளித்தமாக ஒருத்தர் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து தொடர்பு கொள்ற அடுத்த சவரன்ட்டு போகும். அப்ப அப்படியே படிப்படியா பரவி வந்து முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அங்க சொல்லப்படுறோம். அதனால இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பான ஒரு காரியங்களை சபைக்கு முன்பாக அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த ஒரு இந்த வெறி எலக்டாக நம்ம இருக்கணும். அப்ப இருந்து இருக்கும்போதுதான் அப்ப அவங்கள தான் சொல்றாரு துப்புரவு உண்மையாக நீங்க இருக்கிறீங்க, அப்ப நீங்க வந்து தகுதியோட அங்க ஆசிரிக்கலாம் அப்படின்ட்டு அங்க சொல்றத பார்க்கலாம். திரும்பமாக அந்த ஒரு 1 Corinthians 5:6-8 வரைக்கும் வசனங்களை படித்து நாம் முடிக்கலாம்.
பழைய குறித்த மாவின் புலத்தை கழித்துக் கொடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய குறித்த மாவோடு அல்ல, விற்குணம் பொல்லாப்பு என்னும் குறித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் குறிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரித்துக்
கொள்ளுங்கள்.
வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் அவருக்கு வந்த வளர்ச்சிகளிலே அவர் எந்த விதத்திலே